உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் உலகம் நிலை பெறுத்தலும் நீக்கலும் விளையாட்டுடைய அவர் தலைவர் அன்னவர்க்கே சரணாங்களே.
தமிழ் இலக்கிய வட்ட நண்பர்களே வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் மதுரை காளிமுத்து நாடாளுமன்ற உறுப்பினர் அவைத்தலைவர் இலக்கிய சாரல் என்ற தலைப்பில் 1990 பேசிய பேச்சு இது. அவர் எமது தாய் சக்தி பெருமாள் மற்றும் எமது தந்தையார் செல்விளங்கும் பெருமாள் அவர்களை குறிப்பிட்டு பேசுகையில் கேட்க எமக்கு பெருமையாக உள்ளது. இன்றைய தலைப்பு இலக்கிய சாரல், கேட்டு மகிழ்வோமா?
இலக்கிய சாரல் என்ற தலைப்பில் நான் பேச படிக்கப்பட்டிருக்கிறேன். நான் கூட எண்ணி பார்த்தேன், சாரல் என்றாலே சின்ன மலை என்றுதான் பொருள். இங்கே இலக்கிய பெருமலை எல்லாம் வந்து ஓய்ந்ததற்கு பிறகு இந்த சின்ன மலை வேண்டுமா சாரல் வேண்டுமா என்கிற சந்தேகமே கூட எனக்கு ஏற்பட்டது. இருந்தாலும் மலை விட்டாலும் சாரல் விடவில்லை என்பார்கள். அதை போல மலைக்கு பிறகு இந்த சாரல் இருப்பது கொஞ்சம் இயற்கையானதும் கூட என்று நான் கருதுகிறேன். என்னுடைய பெருமதிப்பிற்குரிய பேராசிரியர் சக்தி பெருமாள் அவர்கள் இங்கே உரை நிகழ்த்தினார்கள். அவர்கள் இங்கே நல்ல வேளையாக எனக்கு முன்னதாக உரை நிகழ்த்தினார்கள் என்று நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் பேசியதற்கு பிறகு அவர்கள் பேசியிருந்தால் என்ன நடக்கும் என்று கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்க்கிறேன். என்னுடைய பேராசிரியரே அவ்வளவு அருந்தாடுபடுகிற போது பிள்ளை எந்த அளவுக்கு தாக்கு பிடித்தான் என்பதை நான் இப்போது எண்ணி பார்க்கிறேன். இங்கே அவர்கள் குறிப்பிட்டார்கள், வீட்டிலே பேராசிரியருக்கு கோபம் வரும், ஆகவே அடிகளாருடைய ஆலோசனைப்படி வெகுளாமையை படிக்குமாறு அவர் வற்புறுத்தப்பட்டார் என்று குறிப்பிட்டார்கள். ஆனால் எங்கள் அத்தனை பேருக்கும் தெரிகிற உண்மை, நாங்கள் அத்தனை பேரும் சாட்சியமாக இருந்து சொல்ல வேண்டிய உண்மை, வெகுளாமையை பேராசிரியர் படிக்க வேண்டுமா அல்லது எனது அன்னையார் சத்தியவர்கள் படிக்க வேண்டுமா என்று கூட எங்களுக்கு சந்தேகமாக இருக்கிறது. என்றாலும் அதிலே தலையிடுவதற்கு பிள்ளை என்ற முறையிலே எனக்கு உரிமை இல்லை. அது அவர்களே அதிலே மகிழ்ச்சி அடைகிறார்கள். ஏனென்றால் இங்கே பேராசிரியர் சத்தியபெருமாள் தாக்க தாக்க ஏதோ முல்லை பூக்கள் முகத்தில் இருந்து விடுவதைப் போல பேராசிரியர் மகிழ்ச்சி அடைகிறாரே தவிர அவரை துன்பப்படுவதாக தெரியவில்லை. ஆகவே அந்த இனிமையான இதமான இன்பத்திற்கு குறுக்கீடாக நாங்கள் நிற்க தயாராக இல்லை, அதில் இருந்து நாங்கள் திரும்ப பெற்றுக் கொள்கிறோம் என்று அவர்களுக்கு நான் குறிப்பிட்டு கூற விரும்புகிறேன். இங்கே இலக்கிய கடலை அவர்கள் கலக்கி அதில் இருந்து பல உண்மைகளை எடுத்துச் சொல்லி அதில் இருந்து பயனற்றவைகளை எல்லாம் வெளியேற்றி அதில் இருக்கிற முத்துக்களை எல்லாம் வரிசைப்படுத்தி அருந்தரும் பணியை தன்னுடைய சொற்பொழிவின் மூலமாக செய்திருக்கிறார்கள். நான் இலக்கிய கடலுக்குள்ளே இறங்குகிற அளவுக்கு ஆற்றல் மிக்கவன் அல்ல, கடற்கரையோரத்தில் நின்று அலையடிக்கிற அழகைத்தான் நான் உங்களுக்கு காட்ட வந்திருக்கிறேனே தவிர கடலுக்குள்ளே நானும் இறங்க தயாராக இல்லை, என்னை நம்பி உங்களையும் இறக்குவதற்கு தயாராக இல்லை. இலக்கியத்தை கொஞ்சம் பக்கத்திலே நின்று கடற்கரையிலே நின்று அந்த கடலிலே வருகின்ற இனிமையான காற்றை நுகரவும் அலைகளின் அருமையை நுகரவும் அந்த இயற்கை காட்சியை எல்லாம் பருகவும் நான் உங்களை அழைக்க வந்திருக்கின்றேன். அதற்குத்தான் இலக்கிய சாரல் என்கிற தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது என்று கருதுகிறேன். ஒரு கருத்தை நேரடியாக சொல்வதை விட கொஞ்சம் நயமாக சொல்வதுதான் இலக்கியம் என்கிற தகுதியை பெறுகிறது. இந்தியாவுக்கு வடக்கு எல்லையிலே இமயமலை இருக்கிறது, இமயமலை பரிபடுந்து இருக்கிறது. இமயமலை வெண்மையாக இருக்கிறது, இது உண்மை. ஆனால் இதையே ஒரு இலக்கியவாதி சொல்ல வேண்டுமானால் எப்படி சொல்லுவார் என்றால், இந்திய தாய் ரொம்பவும் வயதானவள், அதனால் தான் அவள் தலை நரைத்திருக்கிறது என்று சொல்லுவார். அதைத்தான் இலக்கியம் என்று நாம் சொல்லுகிறோம். ஒரு கருத்தை நயமாக சொல்லுகிற போது அதற்கு இலக்கிய தகுதி என்பது வந்துவிடுகிறது. அதை போலத்தான் நம்முடைய தமிழ் புலவர்கள் எதை குறிப்பிடுவதாக இருந்தாலும், கொஞ்சம் சுற்றி வளைத்து சொல்லுவதாக இருந்தாலும், அதை கொஞ்சம் நயமாக இலக்கியமாக ஆக்கி சொன்னார்கள். ஒரு கதையை விடுகதையைப் போல ஒன்றை சொல்லுவதுண்டு, அதில் இருக்கிற நயத்தை பார்த்தால் தான் உண்மையான பொருள் விளங்கும். நேரடியாக சொல்வதற்கு சிரமம் இருக்காது. முக்காலை கையில் எடுத்து மூவிரண்டு போகையிலே இக்காலின் ஐந்து தலை நாகம் அழுந்த கடித்தது, பத்துரவன் புத்திரனின் நித்திரனின் சத்துவவின் மனைவி காலை வாங்கி தேய். இப்படி ஒரு கவிதையை போன்ற ஒன்று நமக்கு கிடைக்கிறது விடுகதையை போல். இதில் என்ன பொருள் இருக்கிறது என்பது நேரடியாக புரியவில்லை. முக்காலை கையில் எடுத்து மூவிரண்டு போகையிலே இக்காலின் ஐந்து தலை நாகம் அழுந்த கடித்தது, பத்திரவன் புத்திரனின் நித்திரனின் சத்துவவின் மனைவி காலை வாங்கி தேய் என்று வருகிறது. இதற்கு என்ன பொருள் என்று பார்க்க ஆரம்பித்தால், முக்காலை கையில் எடுத்து மூன்றாவது காலான கைத்தடியை கையில் எடுத்துக் கொண்டு மூங்கிரண்டு போகையிலே ஆற்று பக்கம் போகையிலே இக்காலில் இன்னொரு காலில் ஐந்து தலை நாகம் அழுந்த கடித்தது, ஐந்து பகுதியாக பிரிந்திருக்கக்கூடிய முள்ளமைப்பை கொண்ட நெருஞ்சி என்கிற முள் காலிலே குத்தியது, பத்து ரதம் புத்திரனின் பத்து ரதம் தசரதம், தசரதனுடைய புத்திரன் ராமன், பத்து ரதம் புத்திரனின் மித்திரனின் ராமனுடைய மித்திரன் சுக்ரீவன், மித்திரனின் சத்துரு வாலி, வாரியனுடைய மனைவி தாரை, தாரையின் காலை வாங்கித்தே என்று வருகிறது. காலை வாங்கினான் தாரை என்பதிலே காலை வாங்கினால் தரை, ஆகவே தரையிலே தேய், இதுதான் பொருள். நெருஞ்சி முன் குத்திவிட்டது, நீ தரையிலே காலை தேய், இவ்வளவுதான் விஷயம். இதை சொல்லிவிட்டால் போதும். ஆனால் இதனை ஒரு நயத்தை ஏற்படுத்துவதற்காக முக்காலை கையில் எடுத்து மூவிரண்டு போகையிலே இக்காலில் ஐந்து தலை நாகம் அழுந்த கடித்தது, பத்து ரதம் புத்திரனின் நித்திரனின் சத்துவின் மனைவி காலை வாங்கி தேய், அவ்வளவுதான். ஆக நெருஞ்சி முன் காலிலே ஆற்று பக்கம் போகிற போது குத்திவிட்டது, காலை தேய் என்று நேரடியாக சொல்லுகிற போது அது இலக்கியமாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கொஞ்சம் சுற்றி வளைத்து சொல்லுகிற போது அது இலக்கியமாக ஆகிறது. ஒரு கவிதை வரி கூட உண்டு, காலாயுத கொடியோன் கையாயுத வழியே மாலாயுதம் என்ற மாமணியை தாழ்ந்திருத்தாள் என்று வரும். கவிதையை பார்த்தால் நேரடியாக பொருள் புரியாது, கொஞ்சம் ஆழ்ந்து பார்த்தால் தான் புரியும். காலாயுத கொடியோன் முருகன், காலிலே ஆயுதத்தை கொண்டது சேவன், சேவரை கொடியாக கொண்டவன் முருகன். காலாயுத கொடியோன் அந்த முருகனின் கையாயுத வழியே, அவனுடைய கையில இருக்கிற ஆயுதம் வேல், வேல் என்பது வேல் போன்ற கல், கையாயுத வழியே மாலாயுதம் என்ற மாமணியை தாழ்ந்திருத்தாள். திருமாலின் கையில் இருப்பது சங்கு, சங்கிலே இருந்து வழிவது முத்து. ஒரு பெண் கண்ணீர் விட்டாள், அவ்வளவுதான் சங்கரி. இதைத்தான் கவிஞர் என்ன சொல்லுகிறார் என்றால், காலாயுத கொடியோன் கையாயுத வழியே மாலாயுதம் என்ற மாமணியை தாழ்ந்திருத்தாள் என்று சொல்லுகிறார். இப்படி சின்ன நிகழ்ச்சிகளை சித்தரிக்கிற போது அதை இலக்கியமாக ஆக்கி காட்ட முடியும், அதற்கு சுவையை ஏற்ற முடியும். அது கவிஞர்களுக்கு மட்டுமே கைவந்திருக்கிற கலை. கதிரவன் காணாததை கூட கவிஞன் காண்பான் என்று சொல்லுகிறார்களே, அப்படி கவிஞன் ஒரு நிகழ்ச்சியை பார்க்கிற போது நாம் பார்க்கின்ற பார்வையில இருந்து கொஞ்சம் மாறுபட்டு காணுகிறான். அதிலே மகிழ்ச்சிக்குரிய நயமான பல செய்திகள் அவனுக்கு வந்து வாய்க்கின்றன. நான் ஒரு விவேக சிந்தாமணி என்கிற சாதாரண புத்தகம், அதை ஒன்றும் இலக்கிய பெட்டகம் என்று சொல்ல முடியாது. ஆனால் அதிலே ஒரு நிகழ்ச்சியை அந்த கவிஞன் சுட்டி காட்டுகிறான். ஒரு பெண் சோலை வழியே நடந்து போகிறாள், அது ஒன்று முக்கியமான செய்தி அல்ல. சோலை வழியே போகிற போது கீழே நாவல் பழத்தை பார்க்கிறாள். அந்த நாவல் பழத்தை அவள் பார்த்து அதை கையிலே எடுக்கிறாள். ஆனாலும் உண்மையிலே நாவல் பழம் அல்ல, நாவல் பழத்தை போல இருக்கிற வண்டு. மலரிலே மதுவை சாப்பிட்டு விட்டு அந்த வண்டு மயங்கி போய் கிடக்கிறது, அது நாவல் பழத்தை போல காட்சி அளிக்கிறது. அந்த கவிஞன் அதை கையிலே அந்த பெண் எடுத்துக் கொள்கிறாள். எடுத்துக் கொள்வதாக கவிஞன் சொல்லுகிறான். எடுத்துக் கொண்டவுடன் அந்த நாவல் பழமாக அவள் கருதிய வண்டு கொஞ்சம் கண்ணை வெளித்து பார்க்கிறது, ஏதோ புது இடத்திலே வந்து சிக்கிக் கொண்டவன் என்று பார்க்கிறது, சுற்றுமுற்றும் பார்க்கிறது. பார்த்தால் கையிலே இருப்பது தெரிகிறது, ஆனால் சுற்றி பார்க்கிற போது அது கை என்று புரியவில்லை, அது தாமரையினுடைய இதழ்கள் என்று அதனுடைய விரல்களை நினைத்துக் கொள்கிறது. நினைத்துக் கொள்வதாக கவிஞன் சொல்லுகிறான். வண்டு நினைத்ததை கவிஞன் அப்படி கண்டுபிடித்து சொல்லுகிறான். ஆக தாமரை இதழ்கள் சுற்றிலும் இருக்கின்றன, நாம் தாமரைக்குள்ளே சிக்கி இருக்கிறோம் என்று வண்டு நினைத்துக் கொண்டிருக்கிற போதே மேலே ஏறிட்டு பார்க்கிறது, அந்த பெண்ணினுடைய முகத்தை பார்க்கிறது, அது நிலாவை போல தோற்றம் அளிக்கிறது. அந்த வண்டு கொஞ்சம் மயக்கம் கலைந்து யோசிக்கிறது, சூரியன் வந்தால் தாமரை மலரும், சந்திரன் வந்தால் தாமரை குவியும், நிலா வந்துவிட்டது, நாம் இருப்பது தாமரையில், குவிய போகிறது, நாம் இக்கட்டான நிலவையில் இருக்கிறோம், பறந்து விட வேண்டும் என்று வண்டு பறந்து விட்டது என்று கவிதையை முடிக்கிறார். ஆகவே நடந்திருப்பது மிகச் சாதாரணம். ஒரு பெண் சோலை வழியே போனாள், வண்டு என்று நினைத்து கருணாவல் பழம் என்று கருதி வண்டை கையில் எடுத்தாள், அந்த வண்டு அவளுடைய கையில் இருந்து பறந்து விட்டது, அவ்வளவுதான் நடந்தது. ஆனால் தான் இருப்பது தாமரை என்று கருதி கொண்டு அவளுடைய முகத்தை நிலா என்று கருதி கொண்டு அந்த வண்டு பறந்து போய்விட்டது என்று கவியும் வர்ணிக்கிறான். அப்படித்தான் இலக்கியம் என்பது பிறக்கிறது. புகழ் என்று புலவர் பாடினார். ஒரு பெண்ணினுடைய காதலன் மலர் சூட்டுவதற்காக மலரை எடுத்துக் கொண்டு வருகிறான். வந்தவன் மலரை சூட்டுவதற்கு பார்க்கிறான். பிறகு கொஞ்சம் தயங்குகிறான், தடுமாறுகிறான், யோசிக்கிறான். கடைசியில் அந்த பெண்ணின் காலடியிலே மலரை வைத்து விடுகிறான். ஏன் வைத்து விட்டான் என்றால், அவன் நினைத்து பார்க்கிறான், இவள் ஏற்கனவே இவ்வளவு மென்மையாக இருக்கிறாள். இவள் தலையிலே மலரை வைத்தால் அந்த மலரினுடைய பாரத்தை தாங்க முடியாமல் அவள் இடை ஒடிந்து விட்டான். அதற்கு பிறகு காதலி கிடைக்க மாட்டாளே, ஆகவே காலிலே வைப்போம் என்று வைக்கிறான். கொய்த மலரை கொடுங்கையினால் அணைத்து மொய்குழலில் சூட்டுவான் முன்வந்து. தையலால் பாதார விந்தத்தை சூட்டியான் பாவை இடைக்கு ஆதாரமின்மை அறிந்து என்று புலவர் பாடுகிறார். அனிச்சப்பூ கால்களையால் பெய்தால் முசுப்பிற்கு நல்ல படாதரை என்ற குரலே உண்டு. அனிச்சப்பூ என்பது இருக்கிற பூக்களிலே மென்மையானது, முகந்தாலே வாடி போகக்கூடியது. அதை காதலியினுடைய கூந்தலையே வைத்து விட்டானாம். ஒரு தவறு செய்து விட்டானோ அந்த காம்பை எடுக்க மறந்து போய் வைத்து விட்டானாம். காம்பினுடைய அதிக எடையை தாங்க முடியாமல் அந்த பெண்ணினுடைய இடை முறிந்து போய்விட்டதாம். இப்படி எல்லாம் புலவர்கள் வர்ணிக்கிறார்கள். என்ன தெரிகிறது என்றால், அந்த காலத்தில் இப்படி எல்லாம் பெண்கள் இருந்திருக்கிறார்கள் என்று தெரிகிறார். ஆகவே இப்படி வர்ணிப்பதன் மூலமாக ஒரு நயத்தை மகிழ்ச்சியை உண்டாக்குவது என்பது கவிஞர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு இயற்கையான பண்பு தன்மை. இப்படிப்பட்ட பல கவிதைகளை நாம் காணுகிறோம். அதிலும் புலவர் பெருமக்களுடைய வரலாற்று நிகழ்ச்சிகளிலே பார்த்தால் தமிழை எப்படி எப்படியெல்லாம் வீசி பயன்படுத்த வேண்டுமோ, எப்படி எப்படியெல்லாம் வளைத்து நெளித்து நளினமாக்கி பயன்படுத்த வேண்டுமோ அப்படியெல்லாம் பயன்படுத்தி இருக்கிறார்கள். ராமநாதபுரம் சேதுவதியினுடைய அவைக்களத்திலே மாம்பழ கருச்சிங்கனாவலர் இருந்தார். கண் தெரியாதவர். அவர் மன்னரை காண்பதற்காக போகிறார். போகிற போது வழியில் இருக்கிற பாரா சேவகர்கள் தடுக்கிறார்கள், போய் பார்க்க கூடாது என்று. கவிஞர் அதற்கு பிறகு விவரத்தை சொல்லுகிறார். நான் மாம்பழ கருச்சிங்கனாவலர், மன்னருக்கு ரொம்ப வேண்டியவர் என்று சொல்லுகிறார். சொன்ன உடனே அவர்கள் பதறுகிறார்கள். ஐயோ, இது அரசனிடத்தில் சொல்லிவிடாதீர்கள் என்று பதறுகிறார்கள். இல்லை என்று போகிறார். போனவுடன் மன்னனிடத்திலே சொல்லுகிறார், நான் வந்து கொண்டிருந்த போது பாராச்சேவகர்கள் என்னை தடுத்து விட்டார்கள் என்று சொல்லுகிறார். அரசனுக்கு ஆத்திரம் வருகிறது. அவர்களை அழை, கவிஞனை தடுத்தது யார், நான் விடமாட்டேன் என்று ஆத்திரப்படுகிறார். ஆத்திரப்பட்ட உடனே கவிஞர் அதற்கு தடுத்து விளக்கம் சொல்கிறார். நான் என்ன சொன்னேன், பாராச்சேவகர்கள் தடுத்து விட்டார்கள். என்னை யாரென்று பாராச்சேவகர்கள் என்னை தடுத்தார்களே தவிர பார்த்திருந்தால் தடுக்க மாட்டார்கள். ஆகவே இதற்காக நீங்கள் ஆத்திரப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று விளக்கம் அளிக்கிறார். இப்படி சொல்லுகின்ற கருத்தை நயமாக சொல்லுவதற்கு கவிஞர்களாலே முடியும். ஒரு கவிஞன் தரித்திரத்திலே அவதிப்படுகிறான், வறுமையிலே அவதிப்படுகிறான். அந்த வறுமையிலே அவதிப்படக்கூடிய நேரத்திலும் கூட அவன் சொல்கிறான், எனக்கு எல்லா கடவுளர்களுடைய அருளும் கிடைத்திருக்கிறது. இந்திரன் என் உடலிலே ஆடையாக இருக்கிறான். அக்கினி பகவான் என்னுடைய வயிற்றிலேயே இருக்கிறான். நான் வாயு பகவானை சாப்பிட்டுக் கொண்டே இருக்கிறேன். நான் வருண பகவானை என் கண்களிலேயே வைத்திருக்கிறேன் என்று இத்தனை பகவானுடைய அருளும் கிடைத்திருக்கிறது என்று தன்னுடைய வறுமையை கூட அவ்வளவு நயமாக ஆக்கி சொல்கிறான். இது கவிஞர்களாலே முடியும். துன்பம் வருகிற நேரத்தில் அந்த துன்பத்தை பற்றி கூட அவர்கள் நயமாக சொல்வதற்கு முடியும். பாரசீக நாட்டைச் சேர்ந்த ஒரு புலவன் தெரியாத ஒரு ஊருக்கு போகிறான். நல்ல பனி பெய்கிற காலம். ஊருக்குள்ளே போனவுடன் அந்த ஊர் நாய்கள் எல்லாம் வளைத்துக் கொண்டு கடிக்க வருகின்றன. இவன் நாய்களை விரட்டுவதற்கு கீழே குனிந்து கல் எடுக்க முயற்சி செய்கிறான். பனிகளை உடைந்து போன காரணத்தால் கல் எடுக்க வரவில்லை. அவன் அப்போதும் கூட சொன்னானா, என்னடா விசித்திரமாக இருக்கிற இந்த ஊரில் நாயை அவிழ்த்து விட்டு விட்டு கல்லை எல்லாம் கட்டி போட்டு வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னானா. அதை போல ஒரு இருக்கிற நிகழ்ச்சியை கருத்தை சுவையாக நயமாக ஆக்கி காட்டுவதற்கு சொல்லுவதற்கு கவிஞர்களாலே முடியும். அதிலும் தமிழ் புலவர்களுக்கு அந்த தன்மையும் உண்டு, தரமும் உண்டு, திறமும் உண்டு. ஏனென்றால் அதற்கு இடம் கொடுக்கக்கூடிய அற்புதமான மொழியாக தமிழ் அமைந்திருக்கிறது. மற்ற மொழிகளுக்கும் தமிழுக்கும் இருக்கிற வேறுபாடு, முரண்பாடு அல்லது இதற்கு இருக்கிற உயர்வு என்ன என்பதை ஒப்பிட்டு பார்த்தால் தான் புரியும். மொழியியல் வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள், தொன்மை, உண்மை, எண்மை, ஒண்மை, இளமை, வளமை, தாய்மை, தூய்மை, செம்மை, உண்மை, தனிமை, இனிமை, பெருமை, திருமை, இயன்மை, வியன்மை என்கிற 16 சிறப்புகள் தமிழ் மொழிக்கு உண்டு என்று சொல்லுகிறார்கள். ஆற்றல் மிக்கது என்று ஆங்கில மொழியை சொல்லுகிறோம், வீறு நிறைந்தது என்று ஸ்பானிய மொழியை சொல்லுகிறோம், இனிமை உள்ளது என்று இத்தாலிய மொழியை சொல்லுகிறோம், நயம் உள்ளது என்று பிரெஞ்சு மொழியையும், சந்தனயம் உள்ளது என்று பாரசீக மொழியையும், மென்மை உள்ளது என்று கன்னடத்தையும், ஓசனயம் உள்ளது என்று தெலுங்கையும் நாம் எடுத்து காட்டுகிறோம். ஆனால் இந்த மொழிகளுக்குரிய தன்மையை எல்லாம் உள்ளடக்கிய மொழியாக மகரையாளின் கீதத்தைப் போல், மலையருவி நாதத்தைப் போல், மாங்குயிலின் சங்கீதத்தைப் போல், மிதக்கும் காற்றின் மெல்லிசையைப் போல் ஒரு இனிமை பண்பை தன்னகத்தே கொண்டிருக்கிற மொழி நம்முடைய ஒப்பியற்ற தாய்மொழியாம் தமிழ் மொழி என்பதனை நாம் மறந்து விடுவதற்கில்லை. அப்படிப்பட்ட மொழி நமக்கு கிட்டியிருக்கிற காரணத்தால் இயற்கையாகவே இதை அழகு இருக்கிறது, இயற்கையாகவே இதை இனிமை இருக்கிறது. பேரறிஞர் அண்ணா அவர்களிடத்தில், நீங்கள் தமிழிலே அடுக்குமொழி பேசுகிறீர்கள், எதுகை முனையோடு பேசுகிறீர்கள், அப்படித்தான் இளைஞர்களை இருக்கிறீர்கள் என்று சொன்னபோது அறிஞர் அண்ணா அவர்கள் பதில் சொன்னார்கள், நான் வலிந்து அப்படி பேசவில்லை. தமிழை இயல்பாக பேசினாலே அடுக்குமொழிதான் வரும். தமிழை இயல்பாக சொன்னாலே எதிர்கள் முனையில் வந்துதான் நிற்கும். அதுதான் தமிழுக்குரிய தன்மை. கிளி அழகு வருவதற்கு அதற்கு பச்சை வண்ணம் பூச வேண்டிய அவசியம் இல்லை. மயில் ஆடுவதற்கு வான்கோழி சிறகாலான தோகையை தந்து ஆடச் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதைப் போல தமிழுக்கென்று இயல்பான தன்மை இருக்கிறது என்று பேரறிஞர் அண்ணா அவர்கள் குறிப்பிட்டு சொன்னார்கள். மொழியில் அறிந்த பெருமக்களை சொல்லுகிறார்கள், தமிழிலே இருக்கிற தனி சொற்கள், தனித்தமிழ் சொற்கள் என்று ஏறத்தாழ 86,200 சொற்களை அவர்கள் வகைப்படுத்தி காட்டுகிறார்கள். அவ்வளவு மொழி வளத்தை தமிழ் மொழி பெற்றிருக்கிறார். ஆனால் இவ்வளவு மொழி வளத்தையும் நாம் ஏற்றுக்கொள்ளாமல் ஒரு காலத்திலே நாம் என்ன செய்தோம் என்றால், தமிழையே வேறு வரி வடிவத்திலே எழுதினோம், வேறு முயற்சிகளை எழுதினோம். நாம் தமிழை எழுதுவதாக நினைப்போம், ஆனால் அது தமிழாக இருக்காது. மற்றொரு நாள் சிறீனிக மகாராஜன் சமவசரணம் அடைந்து அசோகவனத்துள் அசோக விருட்ச மூலத்து ரூபயமன சுபலட்சண சகிதராகி தியானாருடா இருந்த ஜீவந்தர முனிகளை கண்டு அத்தியந்த விஸ்மிதனாகி சுதர்மகனரை அடைந்து, பகவானே ஈது சுலட்சண சகிதராகின்ற தபோதனர் யார் என்று கனவ அவரும் அருளி செய்வார் என்று இப்படி வரும். இதை தமிழ் இருக்கிறா என்றால் இல்லை, ஆனால் இதைத்தான் தமிழ் என்று கருதினோம். அந்த நிலைமை இப்போது மாறுகிறது. உபன்யாசம் செய்வார் என்றெல்லாம் சொன்ன காலம் அறிந்து விட்டது. அக்ராசனாதிபதி அவர்களே இன்று துணைவேந்தரை அழைக்கிற காலம் எல்லாம் மறைந்து விட்டது. உப அத்தியட்சகர் என்றுதான் ஒரு காலத்தில் துணைவேந்தர்கள் அழைக்கப்பட்டார்கள். சர்வ கலாசாலை என்றுதான் அழைக்கப்பட்டது. இன்றைக்கு பல்கலைக்கழகம் என்கிற பயின்தமிழ் சொல் வருகிறது. துணைவேந்தர் என்கிற தூய தமிழ் நம்முடைய நாவிலே நிற்கிறது. தலைவர் அவர்களே என்று அழைக்க முடிகிறது. ஒரு காலத்திலே பேசுகிறவரை அழைக்கிற போது பிரசங்கம் செய்வார் என்றுதான் சொல்வார்கள். சில நேரத்திலே வாய்தவரை பிரசங்கம் செய்வார் என்று கூட சொல்லிவிடுவது உண்டு. அப்படிப்பட்ட நிலைமை ஒரு காலத்தில் இருந்தது. இன்றைக்கு அந்த நிலைமை மாற்றப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் தமிழுக்கு தனி அழகு இருக்கிறது. தமிழினுடைய முதல் உரைநடை என்று சொல்லப்படக்கூடிய ஏடுகளை எல்லாம் எடுத்து பார்த்தால் அதில் இனிமை இருப்பதையும் காணலாம், எளிமை இருப்பதையும் காணலாம், நயம் இருப்பதையும் காணலாம். ஒரு தலைவனும் தலைவியும் சந்திக்கிறார்கள். அந்த சூழ்நிலையை இறையனார் கலவியலோடு எழுதுகிறது. சந்தனமும் சண்பகமும் தேமாவும் தீம்பலவும் ஆசிரியும் அசோகும் கோங்கும் வேங்கையும் குறவும் விரிந்து நாகமும் திலகமும் நரவும் நந்தியும் மாதவியும் மல்லிகையும் அவ்வளோடு மனங்கமிழ்ந்து பாதிரியும் பைங்கொண்டையும் பாதை ஞாழலும் விழிய விழுந்து பொறிப்புங்கும் புன்னாகமும் உருக்கோடு முகை சிறந்து வண்டறைந்து தேனார்ந்து வரிக்குயர்கள் இசைவாட தன் தந்த இடைவராய் தனியவரை முடிவு செய்யும் பொழிவது நடுவன் ஒரு மாணிக்க செய்குண்டின் மேல் விசும்பு துடைத்து பசும்பன் பூத்து வண்டு துவைப்ப தந்தேன் குளிப்பதோர் வெறியூறு நறுமல வேங்கை கண்டாள் கண்டு பெரியதோர் காதல் கழிகூர்ந்து தன் செம்மலர் சீரடிமேல் சிலம்பு கிடந்து சிலம்பு குடைப்ப அம்மலர் அணி கும்ப நடைகப்பதன நடந்து சென்று நடைவிரி வேங்கை நான்மலர் கொய்தாள் கொய்து விடத்து மரகலமணி வெளிப்படுத்த மாணிக்க துணை மருங்கினதோர் மாதவியல்லி மண்டபத்து போதுகைந்த பூனாறு கொழுநிலக்கீழ் கடிக்குறுக்கத்தி கொடிபிடித்து தகடுபடு பசும்பச் சிகரங்களின் முகடு தொடுத்து வந்து இழிதரும் அருவி பொன்குளித்து மணிகரங்கி மாணிக்க தொடுகையில் நின்றி அணிகளர் அருவி ஆனகத்தாரையில் அதிர்கன முரசிங்கன் இரட்ட வண்டும் தேனும் யாழ்மரல வரிக்குயில் இசைவாட தண்டாறு தரிசுபட போர்த்ததோர் பழிக்குப்பாறை மணித்தரத்து இசை நீர் ஆலவட்ட விரித்தார் போல தன் கோல கலாபம் கொள்ள விரித்து முளையிலை ஞாயிறு இளவையில் எரித்த ஓர் இளமையில் ஆடுவது நோக்கி நின்றாள். அப்பால் தலைநகரம் 10,000 கூறுவியல் இளையோடு குளிர்மலை சாரல் வேட்டம் போய் விளையாடுகின்றான். அன்று எழுந்ததோர் கடுமாவின் பின் ஓடி காவல் இளையரை கையிறந்து நெடுமான் தேரோடு பாகனை நிலவு மன காணியாற்று நிற்க பணித்து கடிகமல் நறுங்கண்ணி மேல்கொண்டு வண்டு மனநயர அஞ்சாஞ்சி நறுநாட்டு மகன்பொழிகளை பறந்து நார வடிவு கொண்ட காமன் போல சென்று அவள் நின்ற இரும்பொழி புகும் அகதி ஆங்கனமோ எனி வடகடலிட்ட ஒரு நகம் ஒரு துளை தென்கடலிட்ட ஒரு துளை சென்று சேர்ந்தா போலவும் வெண்கதிர் கனலியும் தன்கதிர் மதியமும் தங்கதி வழுவி தலை பெய்தா போலவும் தலை பெய்து ஒருவர் ஒருவர் காண்கள் நிமித்தமாக தனியராகர் என்று இப்படி முடிக்கலாம். ஒரு தலைவனும் கலவியும் சந்தித்துக் கொள்ளுகின்ற காட்சியை தூய தமிழில் தனித்தமிழிலே அருமையாக எளிமையாக இனிமையாக சொல்ல முடியும் என்பதை அன்றைக்கு நம்முடைய உரையாசிரியர்கள் உருவி காட்டினார்கள், எழுதி காட்டினார்கள். தமிழிலே அனைத்து கருத்துக்களையும் சொல்ல முடியும். இதை நமக்கு நிகழ்ச்சிறப்பாக ஆதாரபூர்வமாக அழுத்தம் திருத்தமாக எடுத்துச் சொன்னவர்கள் யார் என்றால் இங்கே மொழிபெயர்வதற்கு வந்த மேநாட்டு அறிஞர்கள். கால்கவன் சொன்னார், தனித்தமிழுக்கு ஒப்பிலக்கணம், திராவிட மொழிகளுக்கு ஒப்பிலக்கணம் என்று வகுத்தாரே அந்த பிறந்தகர் சொன்னார், வடமொழியின் துணையின்றி தமிழ் தனித்து நிற்க முடியும், தலை தூங்கவும் முடியும் என்று சொன்னார். அந்த தனித்தமிழை மறைமலையடிகள் வளர்த்தார், திருவிக்கா போன்ற சான்றோர்கள் வளர்த்தார்கள். மறைமலையடிகள் அதை எவ்வளவு ஆர்வம் கொண்டிருந்தார் என்பதற்கு ஒரு நிகழ்ச்சியை சொல்வதுண்டு. ஒரு நிகழ்ச்சிக்கு அவர் வருகிறார், மறைமலையடிகள் அமர்ந்திருக்கிறார். அவரை வைத்துக் கொண்டு அவர் மேலே ஆத்திரம் கொண்ட ஒரு புலவர் பேசுகிறார். பேசுகிற போது என்ன இருந்தாலும் மறைமலையடிகளுக்கு என்ன திறமை இருந்தாலும் சரி அவர் ரொம்ப கர்வம் பிடித்தவர் என்று சொல்லுகிறார். சொன்ன உடனே மறைமலையடிகள் குறுக்கிட்டு நிறுத்து என்கிறார். புலவருக்கு ஆத்திரம் வருகிறது, சொன்னவுடன் கோபம் வருகிறார் என்று சொல்லுகிறார். அது இல்லை, நிறுத்து என்று சொல்லிவிட்டார் எழுந்து சொல்கிறார். மறைமலையடிகள் கர்வம் பிடித்தவர் என்று சொல்லாரே, கர்வம் என்பது தமிழ் சொல் அன்று, மறைமலையடிகள் ஆணவம் பிடித்தவர் என்று சொல், அதுதான் சரி என்று அவர் திரும்ப திருத்துகிறார். இப்படி தனித்தமிழை வளர்க்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும் என்றவர்கள் கருதினார்கள். காரணம் இந்த மொழிக்குரிய தன்மை அப்படிப்பட்டது. தமிழ் என்று நாம் சொல்லுகிறோம் என்றால் இதில் 3 எழுத்துக்கள் இருக்கின்றன. முதல் எழுத்து தா, அடுத்தல் நீ, அடுத்தல் இல், வல்லினம் மெல்லினம் இடையினம். வன்மையான ஒரு கணவன், மென்மையான ஒரு தாய், சில இடங்களிலே மாறுபட்டும் இருக்கலாம், பேராசிரியர் குடும்பத்திற்கும் இருக்கலாம். உங்கள் குடும்பம் எப்படி என்று கேட்டால், நாங்கள் பேராசிரியர் குடும்பத்தை தான் அப்படியே பின்பற்றக்கூடியவர்கள். இந்த இவர்களுக்கு இடைப்பட்ட தன்மையுடைய ஒரு குழந்தை. ஆக வன்மை, மென்மை, இடைமை மூன்றும் சேர்ந்து தமிழ் என்கின்ற ஒரு சொல்லாக ஆக்கியிருக்கிறோம். அந்த தமிழ் என்பதற்கு இனிமை என்று பொருள் உண்டு. ஒரு கவிஞன் சொன்னான், ஏ தமிழே, உன்னை உளம் கவரும் ஓவியமே, உற்சாக காவியமே, ஓனை நறுமலரே, ஒளியுமிழும் புதுநிலவே, அன்பே, அழகே, அமுதமே, இன்பமே, இனிய செந்தலே, பனியே, கனியே, பசுந்தோக மயிலே, பலரச சுவையே, மாணிக்க சுடரே, மண்பதை விளக்கே என்றெல்லாம் அழைத்திட தோன்றுகிறது. என்றாலும் தமிழே, தமிழே என்று அழைக்கும் போது உள்ள இனிமை வேறு எந்த சொல்லிலும் நிச்சயமாக இல்லை என்று குறிப்பிட்டான். அப்படிப்பட்ட இனிமை பண்பு தமிழ் மொழிக்கு உண்டு. இந்த மொழியில் இருக்கிற இலக்கிய சிறப்பும் செழுமையும் நாம் நினைத்து பார்ப்பதற்கு மிக அரிதாக, அருமையாக, அளவிறந்த வண்ணம் நமக்கு கிடைத்திருக்கிறது. உலகத்தில் வேறு எந்த நாட்டோடும், வேறு எந்த துறையிலும் நாம் போட்டி போட இயலாமல் போகலாம். ஆனால் தமிழ் மொழி பெற்றிருக்கிற அளவுக்கு இலக்கிய செல்வம் உலகத்தில் எந்த மொழிக்கும் கிடையவே கிடையாது என்பதை நாம் அறுதியிட்டு உறுதியாக தெரிவிக்க முடியும். அந்த அளவுக்கு இலக்கிய செழுமையை, இலக்கிய பெருமையை தமிழ் மொழி பெற்றிருக்கிறது. 2500 ஆண்டுகளுக்கு உட்பட்டது என்று தொல்காப்பியம் சொல்லப்படுகிறது. அது இலக்கண நூல் தான், ஆனால் அது வாழ்வியல் நூல். நம்முடைய மூத்த புலவர் பெருமக்கள் எல்லாம் அது இலக்கண நூல் என்றே சொல்லி ஆகுவையருக்கும் அன்மொழி தொகைக்கும் தான் அதில் இடம் இருக்கிறது என்பதை போல காட்டி அதிலே வாழ்க்கைக்கு இலக்கணம் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதையே எடுத்து கூறாமல் விட்டுவிட்டார்கள். தொல்காப்பியம் முழுக்க முழுக்க வாழ்வியல் இலக்கணத்தை சொல்கிறது, பொருள் இலக்கணத்தை சொல்கிறது, இலக்கியங்கள் எப்படி அமைக்கப்பட வேண்டும் என்பதற்கான இலக்கணத்தை சொல்கிறது. இவ்வளவு தொல்காப்பியத்திற்குள்ள சிறப்பு. அதை நாம் பழைய நூல் என்று சொல்கிறோம். ஆனால் தொல்காப்பியத்தில் வரக்கூடிய சூத்திரங்களிலேயே 230 மேற்பட்ட இடங்களில் எம்மனார் புலவர் என்று சொல்லுவர் என்று முன்னாள் அறிஞர்கள் சொன்ன கருத்துக்களை அவர் பதிப்பிக்கிறார். ஆனால் அதற்கு முன்னாலேயே பல தமிழ் சான்றோர்கள் பல கருத்துக்களை வழங்கிவிட்டு போயிருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. தொல்காப்பியம் தமிழுக்கு தாயக நூல், அது பழைய நூல். அதற்கு பிறகு சங்க இலக்கியங்கள் 2ஆம் நூற்றாண்டிலே சிலப்பதிகார மணிமேகலை, மறைமலைகளின் ஆராய்ச்சிப்படி 3ஆம் நூற்றாண்டிலே நம்முடைய திருவாசகம், 4ஆம் நூற்றாண்டிலே ஆசாரக்கோவை, 5ஆம் நூற்றாண்டிலே பெருங்கதை, 6ஆம் நூற்றாண்டிலே கல்லாடம், 7-8 நூற்றாண்டுகளிலே அப்பர் சம்பந்தர் தேவார பாடல்கள், 9ஆம் நூற்றாண்டிலே சுந்தர ஆழ்வாராதிகளின் பக்தி பாசுரங்கள், 10ஆம் நூற்றாண்டிலே சீவக சிந்தாமணி, 11ஆம் நூற்றாண்டிலே பெரிய புராணம், 12ஆம் நூற்றாண்டில் உட்பகுதியிலே கந்தபுராணம், திருப்பகுதியிலே கம்பராமாயணம், 13ஆம் நூற்றாண்டிலே சிவஞான போதம், 14ஆம் நூற்றாண்டிலே தலபுராணங்கள், 15ஆம் நூற்றாண்டிலே திருப்புகழ் வில்லிபுத்தூரார் பாரதம், 16ஆம் நூற்றாண்டிலே திருவிளையாட புராணம், 17ஆம் நூற்றாண்டிலே சீரா புராணம் தேம்பாமணி, 18ஆம் நூற்றாண்டிலே தாய்மானவரின் பாடல்கள், 19ஆம் நூற்றாண்டிலே ராமலிங்கடிகளின் பாடல்கள், 20ஆம் நூற்றாண்டிலே எட்டயபுரத்து தலைப்பாகை புலவன் பாரதியும் அவன் வழிவந்திருக்கிற கவிஞர்களும் அமைத்திருக்கிற பாடல்கள், கவிதைகள் என்று நாம் தமிழ் இலக்கியத்தை கொஞ்சம் கால வரையறைப்படுத்தி பார்த்தால் காலந்தோறும் தமிழ் வளர்ந்திருக்கிறது, காலந்தோறும் தமிழ் மலர்ந்திருக்கிறது. குண்டிலிட்டு விளக்காக தமிழ் ஒரு காலத்தில் விளங்கி இருக்கலாம், இன்னொரு காலத்திலும் அது குடத்து விளக்காக சுடவிட்டுக் கொண்டிருந்ததை தவிர அணைந்து விடவில்லை. அப்போதும் தமிழ் வளர்ந்தது. தமிழ் இலக்கியங்களை தமிழ் புலவர் பெருமக்கள், இன்றைக்கு கூடியிருக்கிறீர்களே உங்களைப் போன்ற தமிழ் அன்பர்கள் சுவைத்த காலம் ஒரு காலத்தில் இருந்தது. இடையிலே தமிழ் சுவடிகளை கரையாங்கள் ருசி பார்த்த காலமும் இருந்தது. ஆனாலும் நம்முடைய புலவர் பெருமக்கள் மனங்குந்தி போகாமல், மனம் ஓய்ந்து போகாமல் தமிழ் பணியை இடையறாமல் செய்து கொண்டிருந்தார்கள். அதனுடைய விளைவாகத்தான் இன்றைக்கு தமிழன் எவ்வளவோ இழந்துவிட்டான், கொடியை இழந்தான், குற்றத்தை இழந்தான், ஈட்டியது பலவும் இழந்தான். ஆனால் இனிமை தமிழை மட்டும் அவன் இழக்கவில்லை. இன்னும் தமிழன் என்பதற்கு ஒரு அடையாளமாக தமிழன் வீரம் உள்ளவன், தமிழன் பண்புள்ளவன், தமிழன் தன்மானம் உள்ளவன் என்பதற்கு அடையாளமாக அவனுக்கு கிடைத்திருப்பவை தமிழ் இலக்கியங்களை தவிர வேறு இல்லை. அந்த இலக்கியங்களை இன்றைக்கு நாம் பாதுகாக்கிறோம். அந்த இலக்கியங்களில் இருந்து வரக்கூடிய உணர்வுகளை நாம் பெறுகிறோம். சங்க இலக்கியம் என்று அமைந்திருக்கிறது என்றால் அந்த இலக்கியத்திற்கு நிகரான இலக்கியம் உலகத்தில் வேறு எங்கும் இல்லை. மற்ற இலக்கியங்களை நாம் படிக்கிறோம், ஆனால் சங்க இலக்கியத்திற்குள்ள சிறப்பு அந்த இலக்கியங்களுக்கு இல்லை. பொய்யடிமையிலான புலவர்கள் அதை யாத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட புலவர் பெருமக்களால் அந்த கவிதைகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. சங்க இலக்கிய சிறப்புக்கு ஒரு எடுத்துக்காட்டை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஒரே பாடல், அந்த பாடலுக்குள்ளே எத்தனை கருத்துக்கள் செறித்து வைக்கப்பட்டிருக்கின்றன. ஆங்கில பாடல்களை பார்த்தால், ஆங்கில கவிதைகளை பார்த்தால் இயற்கையை பற்றிய வர்ணனை மட்டும் ஒரு பாடலில் இருக்கும். ஒரு பெண்ணினுடைய உணர்வை சித்தரிப்பதைப் போல இன்னொரு பாடலில் இருக்கும். ஒரு மனிதனுடைய மனநிலையை எடுத்துக்காட்டுவதைப் போல இன்னொரு பாடலில் இருக்கும். ஆனால் ஒரே பாடலில் இயற்கையை இணைத்து, அங்கே இருக்கிற மக்களை இணைத்து, அங்கே இருக்கிற விலங்குகளையும் இணைத்து, அங்கே ஒரு பெண்ணினுடைய சோகமான மனநிலையும் இணைத்து ஒரு கவிதை அமைகிறது என்றால் அப்படிப்பட்ட கவிதைகள் சங்க இலக்கியத்திலே தான் உண்டு. அகரா நோட்டிலே ஒரு பாடல், மூங்கில்கள் காட்டிலே வளர்ந்திருக்கின்றன, அந்த மூங்கிலே வண்டு துளையிட்டு இருக்கிறது. அந்த துளை வழியாக தென்றல் காற்று போகிறது. போனவுடன் அது குழலினுடைய கீதமாக ஒலிக்கிறது. பக்கத்தில் மான் கூட்டங்கள் போகின்றன. அந்த மான் கூட்டங்கள் இடக்கூடிய ஓசை நெடுவங்கியம் என்கிற ஓசையாக ஒலிக்கிறது. பக்கத்தில் அருவி விழுகிறது. அந்த அருவி விழுவது உழவு என்ற வாத்தியத்தை போல ஒலிக்கிறது. வண்டுகள் சோலையிலே பாடிக்கொண்டிருக்கின்றன. அந்த வண்டுகளுடைய சத்தம் ஓசை யாழை போல ஒலிக்கிறது. ஆக புல்லாங்குழலுடைய ஓசை, உழவினுடைய ஓசை, நெடுவங்கியத்தின் ஓசை, யாழின் ஓசை, இவ்வளவு ஒரு காட்டுக்குள் ஒரு இனிமையான இசை அரங்கமே அமைந்து விடுகிறது. அந்த இசை அரங்கத்தில் வேடிக்கை பார்ப்பதற்காக மந்திகள் மரங்களில் இருந்து அந்த கச்சேரியை ரசிக்கின்றன. இந்த இசைக்கு இன்னும் சிறப்பை சேர்ப்பதற்காக மயில் ஒன்று தனது வாழை இலை போன்ற வாழை பனை ஓலை போல் விரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. இப்படி ஒரு இனிமையான காட்சியையே புலவர் சித்தரித்து காட்டுகிறார். சரி, கவிதை அத்தோடு முடிந்து விட்டதா என்றால் இல்லை. இப்படிப்பட்ட காட்டுக்கு சொந்தக்காரனாக ஒரு தலைவன், அந்த தலைவன் புறப்பட்டு வந்தான். அவன் தான் அம்பு எய்த யானை இந்த பக்கம் போயிற்றா என்று கேட்டான். அப்படி கேட்டவனை பல பேர் பார்த்தார்கள், நானும் பார்த்தேன். அப்படி போனவனை அத்தனை கண்களும் சந்தித்தனவே, அவனும் பார்த்தானே. இப்போது அவன் போய்விட்டானே, அவனை பற்றி எண்ணி நான் மட்டும் இரவை பகலாக்கி கொண்டு ஏன் கண்ணீர் விட்டுக் கொண்டிருக்க வேண்டும் என ஒரு தலைவியினுடைய கூற்றாக பாடல் முடிகிறது. ஆக எங்கே தொடங்கி எந்த உணர்வோடு அந்த பாடலை கவிஞர் முடிக்கிறான் என்று பார்க்கிற போது சங்க இலக்கியத்தின் சிறப்பை நாம் உணர முடியும், புரிந்து கொள்ள முடியும், நுகர முடியும். ஆடமை குயின்ற அவிர் துளை மருங்கில் கோடை அவ்வழி குழல் இசையாக பாடின் அருவி பனிநீர் இன்னிசை தோடமை உணவின் துதைகுரலாக கணக்கரை இழுக்கும் கடுங்குரல் தூம்புடு மலைப்பூஞ்சாரல் வண்டு யாழாக இன்பில் இமிழிசை கேட்டு களி சிறந்து மந்தி நல்லவை மருவன நோக்க களைவள அடுக்கத்து இயலியாடும் சாரம் நனவுப்புக்கு விரலில் தோன்றும் நாடம் உருவவன் விற்பத்தி அம்பு தெரிந்து செரிச்சை யானை சென்னறிவினாய் புலர்குரம் என குலையுடைய ஒரு சிறை மலர்ந்தார் மார்பர் இந்தோள் கண்டோர் பலரில் வாழி தோழி அவருள் ஆறிருட்கங்குள் அணையோடு பொருந்தி ஓர் யான் ஆகுவது வங்கும் நீர்வார் கண்ணோடு நெகிழ்தோழேனே என்ற அந்த அகப்பாடல் முடிகிறார். இப்படி அத்தனை உணர்ச்சிகளையும் ஒருங்கு சேர்த்து வைக்கக்கூடிய அளவுக்கு அந்த பாடல் அமைந்திருக்கின்ற பாங்கினை நாம் காணுகிறோம். ஆங்கிலத்திலே சொல்வார்கள், தி புரூக் என்று டென்னிசன் எழுதியிருக்கிற பாடல், நீரோடையை பற்றி எழுதியிருக்கிற பாடல். அந்த பாடலை கேட்கிற போதே படிக்கிற போதே நீரோடு செல்வதை போல ஒரு உணர்ச்சி நமக்கு ஏற்படுகிறது என்று சொல்லுவார்கள். நாம் திருமுருகாற்று படையிலே அருவியை பற்றி நக்கீரை எழுதியிருக்கிற பாடலை காணுகிறோம். நீரோடையை பற்றி டென்னிசன் எழுதியிருக்கிற பாடலில் நீரோடை போவதைப் போலவே ஒரு ஓசை ஒழுங்கு தாள அமைதி இருக்கிறது என்று சொல்லுகிறார்களே. நக்கீரர் அருவியை வர்ணிக்கிறார். அருவியை வர்ணிக்கிற போது அந்த வர்ணனை சிறப்பிலேயே அருவியினுடைய ஓட்டத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். வேறுகள் துயிலில் உடங்கி அகில் சுமந்து ஆற முழுமதில் உருட்டி வேறல் பூவுடைய அலங்கு சிலை புலம்பு வேர்கீண்டு விண்பொரு நெடுவரை பருதியை தொடுத்த தங்கமல் அலறுகிறான் சிதைய நண்பர் ஆசிரியர் முதுசுளை கலாவ மீவிசை நாகநருமல உதிர ஊகமுடு மாமுக முசுக்களை பணிப்ப பூமுதல் இரும்பிடி குளிர்ப்பு வீசி பெருங்கழித்து முத்தொடு வாங்கோடு தளி தத்துற்று நண்பு மணிநரன் கிளற பொன்கொழியா வாழை முழுமுதல் துணிய தாளை இளநீர் முழுக்குள உதிர தாக்கி கறிக்கொடி கருந்தனம் சாய பொறிப்புற மடநடை மங்கிய பலவுடன் வெறி கோழி வயப்பட இரிய கேளவோடு இரும்பரை வெளித்தில் புன்சா என்ன குருமையை ஆற்றி குடாமடி ஒழியும் பெருங்கல் வடவளை செறிய கருங்கோட்டு ஆமா அல்லேறு சிலைப்ப சேனின்று இழுமனை எழுதரும் அருவி பலமுதல் சோலை மலைகளவோனே என்றவர் அந்த அருவியை வர்ணிக்கிற போது அருவி ஓடுவதைப் போலவே ஒரு ஒழுங்கினை, ஒரு இனிமையை, ஒரு தாளத்தை நாம் அனுபவிக்க முடியும். உருட்டி வேறல் பூவுடைய அலங்கு சிலை புலம்பு வேர்கீண்டு விண்பொரு நடுவரை பருதியை தொடுத்த தங்கமல் அலறுகிறான் சிதைய நண்பர் ஆசிரியர் முதுசுளை கலாவ மீவிசை நாகநருமல உதிர ஊகமுடன் மாமுக முசுக்களை பணிப்ப பூமுதல் இரும்பிடி குளிர்ப்பு வீசி பெருங்கழித்து முத்தொடு வாங்கோடு தளி தத்துற்று நண்பு மணிநரன் கிளற பொன்கொழியா வாழை முழுமுதல் துணிய தாளை இளநீர் விழுக்குள்ள உதிர தாக்கி கறிக்கொடி கருந்தனம் சாய பொறிப்புற மடநடை மங்கிய பலவுடன் வெறி கோழி வயப்பட இரிய கேளோடு இரும்பரை வெளியில் புன்சா என்ன குறுமையை ஆக்கி குடாமடி ஒழியும் பெருங்கல் வடவளை செய்ய கருங்கோட்டு ஆமா அல்லேறு சிலைப்ப சேனின்று இழுமனை எழுதரும் அருவி பலமுதல் சோலை மலைகளவோனே என்றவர் அந்த அருவியை வர்ணிக்கிற போது அருவி ஓடுவதைப் போலவே ஒரு ஒழுங்கினை, ஒரு இனிமையை, ஒரு தாளத்தை நாம் அனுபவிக்க முடிகிறது. இது தமிழுக்கு இருக்கிற ஒரு தனி சிறப்பு. மழை பெய்கிறது என்றால் தண்ணீர் தான், ஆனால் அந்த பெய்கிற மழை ஒரு ஓசையை தருகிறது. அதே மழை ஆறாக வருகிறது என்றால் அது இன்னொரு ஓசையை தருகிறது. அது அருவியாக வீழ்கிறது என்றால் மற்றொரு ஓசையை தருகிறது. அது கடலாக முழங்குகிறது என்றால் இன்னொரு ஓசை தருகிறது. அதை போல தமிழ் இடத்திற்கு ஏற்ப, சந்தர்ப்பத்திற்கு ஏற்ப, சூழ்நிலைக்கு ஏற்ப, நிகழ்ச்சிகளை சித்தரிப்பதற்கு ஏற்ப வெவ்வேறு ஓசைகளை வழங்குகிற தன்மையை பெற்றிருக்கிறார். மற்ற மொழிகளை விட இப்படி ஒளிநயத்தை காட்டுகின்ற தன்மை தமிழ் மொழிக்கு அருமையாக அமைந்திருக்கிறார். திரிகூடராசப்பர் கவிராயருடைய பாடலில் ஒரு கவிதை, பெண்கள் பந்தாடி கொண்டிருக்கிற காட்சியை திரிகூடராசப்பர் வர்ணிக்கிறார். அந்த கவிதையை படிக்கிற போது பந்தாட்டம் நடப்பதைப் போலவே ஒரு நிகழ்ச்சி சித்தரிப்பை நாம் கண்டுகொள்ள முடியும். அவ்வளவு அருமையாக அந்த வர்ணனை அமைந்திருக்கின்ற பாங்கினை காணுகிறது. கொண்டை சரிய குலை மகரம் தாவுமிறு கெண்டை வண்டை கிழித்தோட மிண்டி அரும்பி நிரம்பி அடர்ந்து திரண்ட குறும்பு இரண்டும் குலுங்க நெருங்கு மருங்கு ரசிந்து வருந்தி வருந்தி ஒருங்கு பதுங்கி ஒதுங்க, விரைந்து குனிந்து நினைந்து குலைந்து முனிந்து கனிந்து மறந்து கவிழ்ந்து முனங்கொடையிருந்து பிறங்கை திரும்பி வளங்கை திரும்பி நிறைந்தது மிக்க பதக்க நிறுத்து சரப்பளி முத்து வடத்தல் மொய்த்தல ஒத்தல் உத்தரகத்தை உடைத்திட எய்த்தொரு பட்டுரவிக்க பதைத்திட மெய்த்துகள் கட்டளை சிக்கலை கட்டிட மற்றவர் கந்த சுகந்த கதம்ப வசந்த மிகுந்த சுகந்தள குங்கும சந்தன பார படிகிற பயோதர வாடை குடீரன வாடிய தாரணி தேவனி எங்கு நிரம்ப இருகை பௌரி சுற்ற தங்கமன தாளி என்றும் சாரி வர என்று தந்து இரண்டு பக்கத்தில் போய்விட்டு வருவதை போல் அந்த கவிதையை அமைந்து சிறப்பு செய்வதனை காண முடிகிறது. இது தமிழ் மொழிக்கு இருக்கின்ற தனி சிறப்பு. இப்படி அனைத்து சிறப்புகளையும் தமிழ் மொழி பெற்றிருக்கிறது, சந்தனயத்தை பெற்றிருக்கிறது, காவிய சிறப்புகளை எல்லாம் பெற்றிருக்கிறது. கம்பராமாயணத்திற்கு நிகராக ஒரு காவியம் எங்கேயும் இல்லை. வால்மீகி இயற்றினார், ஆனால் வால்மீகியுடைய கம்பராமாயணத்தையும் ராமாயணத்தையும் கம்பனுடைய ராமாயணத்தை ஒப்பிட்டு காட்டி வாதியோசையை போன்ற பெருமக்களே கூட எடுத்து சொன்னார்கள், கம்பராமாயணம் தான் அனைத்து வகையிலும் சிறப்பாக இருக்கிறது என்று சுட்டி காட்டினார்கள். கம்பனுடைய கதையை சொல்ல வேண்டும் என்றால் நாலு வரிகளிலே சொல்லிவிட முடியும். பராமரம் ராமன் மாதோடு இளவன் பின் படர காண்போய் விராதனை கரணை மானை கவந்தனை வென்றி கொண்டு மராமரம் வாலிமார்கள் தொலைத்தனை வகுத்து பின்னர் ராவணன் குலமும் போன்ற எயிலுடன் அயோத்தி வந்தான். அவ்வளவுதான் ராமாயணம். அதற்குத்தான் ஏகவிருத்த ராமாயணம் என்று பெயர். நான்கு வரிகளிலே ராமாயணத்தை முடித்து விடலாம், ஆனால் 12,000 பாடல்களை கொடுத்து அதன் மூலமாக பல்வேறு விதமான சுவைகளை கம்பன் காவிய சிறப்போடு ஏற்றி காட்டினான். அந்த தன்மை ராமாயணத்திற்கு உண்டு. இப்படி காலங்காலமான தமிழ் வளர்ந்திருப்பதனை காணுகின்றோம், தமிழ் சிறப்படைந்திருப்பதனை காணுகிறோம். சீவகசிந்தாமணியிலே சீவகனுடைய அழகை பெண்கள் பார்க்கிறார்கள், தாமரை கண்ணால் பார்த்தார்கள் என்று வரும். ஆனால் தாமரை கண்ணால் என்பதற்கு உரையாசிரியர்கள் விளக்கு எழுதுகிற போது அந்த தாமரை கண் என்பதற்கு எவ்வளவு நயத்தேர்கள் கூறுகிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள முடியும். தாமரை கண்ணால் பார்த்தார்கள், தாமரை கண்ணால் தலைவனை பார்த்தனர் என்று வருகிறது என்றால் முதல் பொருள் தாமரை போன்ற அழகிய கண்களால் பார்த்தார்கள் ஒரு பொருள். இன்னொன்று தா பிளஸ் மறை என்று பிரித்து தாவுகின்ற மான் போன்ற கண்களால் பார்த்தார்கள் இது இன்னொரு பொருள். இன்னும் பிரித்து தாம் அறை என்று பிரித்து தலைவனை பார்க்கிற போது முழு கண்களால் பார்க்கக்கூடாது, வெட்கம் வர வேண்டும். ஆகவே அந்த பெண்கள் அரை கண்களால் பார்த்தார்கள் என்று கடைசியாக முடிப்பார்கள். இப்படி நயமாக சுவையாக எண்ணங்களை எடுத்துச் சொல்வது தமிழாலே முடியும். சிறப்பதிகாரத்திற்கு அடியார்க்கு நல்லா உரை எழுதியிருக்கிறார். அந்த உரையில் அவர் குறிப்பிடுகிறார் கலங்கரை விளக்கம் என்று வருகிறார். கலங்கரை விளக்கம் என்கிற தமிழ் சொல்லை இப்போதுதான் நாம் பயன்படுத்துகிறோம். அதற்கு முன்பு லைட் ஹவுஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவோம், அதை தீபஸ்தம்பம் என்று மொழிபெயர்த்து சொல்லுவோம். இந்த லைட் ஹவுஸ் என்பதற்கும் தீபஸ்தம்பம் என்பதற்கும் கலங்கரை விளக்கம் என்பதற்கும் என்ன வேறுபாடு இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டால் தமிழுக்கு இருக்கிற தனிச்சிறப்பு என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். தீபஸ்தம்பம் என்பதற்கு என்ன பொருள் என்றால் ஒரு தூணின் ஒரு உயரமான பீடத்திலே விளக்கு இருக்கிறது, அவ்வளவுதான் பொருள். ஆனால் கலங்கரை விளக்கம் என்கிற இந்த ஒரு சொல்லை எடுத்துக்கொண்டு பார்த்தால் பாரதிதாசன் சொல்வதை போல் தமிழிலே ஒவ்வொரு சொல்லும் ஒரு கவிதை என்று சொல்லுகிறார்களே, இந்த கலங்கரை விளக்கம் என்ற சொல்லை பார்த்தால் அதற்குள்ளேயே ஒரு கவிதை இருப்பது தெரியும். பொருளை நாம் பிரித்து பார்த்தால் களம், களம் என்றால் கப்பல், கரை கடற்கரை, விளக்கம் அந்த கரையில் இருந்து கப்பலை கூப்பிடக்கூடிய விளக்கு, இவ்வளவுதான் நமக்கு தெரிகிறார். கடல் கப்பலை தாங்கி செல்கிறது, அந்த கடலிலே கப்பல் போகிற போது கரையில் இருக்கிற விளக்கை பார்த்து எங்கே கரை இருக்கிறது என்பதை புரிந்து கொள்கிறது. அதற்காகத்தான் கரையில் விளக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. இது நேரடியாக தெரிகிற பொருள். அடியார்க்கு நல்லார் என்ன எழுதுகிறார் என்றால் களம் கரை விளக்கம் என்று சொன்னால் கரை என்று சொல்வதற்கு கடற்கரை என்ற பொருள் மட்டுமல்ல, கரை என்று சொன்னால் அலை என்று ஒரு பொருள் இருக்கிறது. கரைகள் என்று சொன்னால் அழைப்பு என்று பொருள். காக்கை கரவா கரையுள்ளும் ஆக்கவும் அன்ன நீராக்கே உள என்று சொல்கிற போது காக்கை கரைகிறது என்றால் காக்கை அழைக்கிறது என்பதுதான் பொருள். ஆகவே களம் கரை விளக்கம் என்று சொன்னால் களத்தை இந்த விளக்கு கரைகிறதா அழைக்கிறதா, எங்கேயாவது போய் மோதிக்கொள்ளாதே இங்கேவா என்று இந்த விளக்கு அழைக்கிறதா, அதனால் தான் அதற்கு கலங்கரை விளக்கம் என்கிற பெயர் வந்தது என்று அடியார்க்கனெல்லாம் உரை எழுதுகிறார். இது தமிழுக்கு இருக்கின்ற தனித்தன்மை தனிச்சிறப்பு. ஒரு சொல்லிலே வெவ்வேறு விதமான வேறுபாடுகள் உண்டு, நுட்பமான வேறுபாடுகள் உண்டு. அந்த வேறுபாடுகள் அனைத்தையும் நாம் தனித்தனியாக புலப்படுத்தி காட்டுவதற்கு தனித்தனியாக தமிழ் சொற்களை நாம் வைத்திருக்கிறோம், மற்ற மொழிகளிலே இல்லை. சொல்லுதல் என்று சொல்லுகிறோம் என்றால் சொல்லுதல் என்பதை வெவ்வேறு நிலைகளிலே புலப்படுத்துவதற்கு பல சொற்கள் இருக்கின்றன. அசைத்தல், அறைதல், இசைத்தல், இயம்புதல், உரைத்தல், உளறுதல், ஊறுதல், எண்ணுதல், கத்துதல், கரைதல், கலறுதல், கலத்துதல், கிளத்தல், கிளத்துதல், குயிலுதல், உளறுதல், கூறுதல், சாத்துதல், செப்புதல், நவிழுதல், நிகழுதல், முதலுதல், நொடித்தல், பகர்தல், பறைதல், பண்ணுதல், பணுதல், புகழுதல், புலம்புதல், பேசுதல், பொழிதல், மாறுதல், வளர்த்தல், விடுதல், விதத்தல், வில்லுதல், விளத்துதல், விளம்புதல், 40 சொற்கள் இருக்கின்றன. இப்படி ஒன்றை புலப்படுத்துவதற்கு இந்த மொழி சொல் வளர்த்து வைத்திருக்கிறது. அந்த வளர்த்து வைத்துக் கொண்டு காத்துக் கொண்டிருக்கிறது. நம்முடைய குழந்தைசாமி போன்ற பெருமக்கள் நம்முடைய முயற்சியை குறை சொல்வதற்கு காரணம் இவ்வளவு வளம் மிகுந்த சொற்களை நாம் வைத்திருக்கிறோம்.
இதை எந்தெந்த வகையில் அறிவியலுக்கு பயன்படுத்தலாம், எந்தெந்த கருத்தை புலப்படுத்துவதற்கும் பயன்படுத்தலாம், ஆனால் பயன்படுத்தாமல் நாம் சோம்பலாக இருக்கிறோம். இதுதான் அறிஞர் பெருமக்கள் மீது சுமத்தக்கூடிய குற்றச்சாட்டு. தமிழ் வளமாக இருக்கிறது, ஆனால் தமிழன் வளமாக இல்லை. அதுதான் ஏற்பட்டிருக்கிற நெருக்கடி. தமிழனை வளமாக ஆக்க வேண்டும், தமிழனை முயற்சியுடையவனாக ஆக்க வேண்டும். ஆக்கினால் அவன் பெற்றிருக்கிற வளத்தை பயன்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும். அந்த அளவுக்கு இலக்கியங்கள் நம்முடைய கண்ணுக்கு முன்னால். நீ எதற்காக என்னை பயன்படுத்த வேண்டுமோ பயன்படுத்திக் கொள், எந்த வகையை பயன்படுத்த வேண்டுமோ பயன்படுத்திக் கொள் என்று நமக்கு முன்னாலே இருக்கின்றன. கை நிறைய செல்வத்தை நீட்டிக் கொண்டிருக்கின்றன. நாம் பழைய காலத்திற்கு போக வேண்டாம், இடைக்காலத்திற்கு போக வேண்டாம், இன்னும் கூட கொஞ்சம் பின்னால் வருவோம். உணர்ச்சிகளை எடுத்துச் சொல்வதற்கு தமிழ் எப்படி விளையாடி காட்டுகிறது என்பதற்கு நான் எடுத்துக்காட்டு சொல்கிறேன். காவிரி சிந்து என்பது சாதாரண இலக்கியம், சாதாரண பெருமக்கள் பயன்படுத்துகிற இலக்கியம். முருகன் கோயிலுக்கு போகிற போது, காவிரியை தூக்கி கொண்டு போகிற போது, சுமை தெரியாமல் இருக்க, களைப்பு தெரியாமல் இருக்க பயன்படுத்துகின்ற பாடல். அதை சந்தைச்சோலையோடு ஆக்கி காட்டினார்கள். அண்ணாமலை வெட்டியார் என்கிற பெருமகனார் அற்புதமான காவிரி சிந்தை குறைந்து காட்டினார். இத்தனைக்கும் அந்த பெருமகன் சாகர போது வயது 26, மறந்து விடாதீர்கள். அதற்கிடையில்தான் அற்புதமான கவிதைகளை உருவாக்கி காட்டினார். இயற்கையை பற்றி சொல்லுவார், அதே கூட காவிரி சிந்தனை போட்டு சொல்லுவார். வண்ண தாமரையை கண்டு வாயில் மதுர ராகம் பாடிக்கொண்டு மதி மயங்கி பேட்டினோடு முயங்கியே கிடக்கும் வண்டு தேனை உண்டு. இதை சந்தத்து அவ்வளவு வருகிறது. இப்படி இயற்கையே காவிரி சிந்து பாட்டிலே அவர் எடுத்து காட்டுவார். காவிரியை தூக்கி கொண்டு போகிறார்கள். போகும்போது காவிரி அசைவதைப் போலவே பாட்டும் அசைய வேண்டும். செவிலித்தால் தன்னுடைய பெண்ணை பழிப்பதை போல ஒரு பாடல். முருகனிடத்திலே போய் இந்த பெண், அப்பாவி பெண் மனதை பறிகொடுத்து விட்டால் இப்போது ரொம்பவும் கஷ்டப்படுகிறாள் என்று முருகனை பழிப்பதைப் போல பாடல் வரும். அதை காவிரி சிந்து மெட்டில் அவர் எழுதி காட்டுகிறார். என்னடி நான் பெற்ற மங்கை, இள நங்கை, விடல் தங்கை, என்னை இப்படி ஆயிற்றே செங்கை, பல இடர்பெற்றிட உடைபட்டன நடைகட்டது இடையில் பல எய்தின சந்தன புள்ளி, என்ன செய்தாயோ சொல்லடி கள்ளி, சத்தனமாகும் ஓர் பேயே பிடித்தாயே, வேப்பன் காயே போல சாபத்து நீ வெறுத்தாயே, அடி சண்டாளியை கண்டோர்த்தால் கொண்டே பலி விட்டார் நம் ஜாதிக்கெல்லாம் ஒரு வடுவே, வரத்தான் பிறந்தாய் வந்து நடுவே. அன்னவய செந்தூர் வாசன் மந்தகாசன் அன்பர் நேசன் செப்பும் அண்ணாமலை கவி ராஜன் சொல்லும் அமுதச்சுவை தருமுத்தமிழ் கழகத்தோடு கமல் பொற்புய அற்புத வேலம் செய் ஜானம் தன்னால் கற்றழிந்தாயோ இக்காலம் என்று முடிப்பார். இப்படி காவிரி சிந்தையே கருத்துக்களை எடுத்துச் சொல்லக்கூடிய ஆற்றலை, தன்மையை, தரத்தை, நெகிழ்வை, இனிமையை தமிழ் மொழி பெற்றிருக்கிறது. இப்படி தமிழ் மொழியை பல புலமை விளையாட்டுகளுக்கான ஒரு காலத்தில் பயன்படுத்தினார்கள். அப்படி பயன்படுத்திய காலத்தை கூட முடித்து தமிழை அனைத்து வகையிலும் பயன்படுத்த முடியும். தமிழை அரசியலுக்கு பயன்படுத்த முடியும், தமிழை தேசிய எழுச்சிக்கு பயன்படுத்த முடியும், தமிழை விடுதலை போராட்ட கருவியாக ஆக்க முடியும், தமிழை அறிவியல் கருத்துக்களை சொல்வதற்கு கொண்டு வர முடியும் என்று மறுமலர்ச்சி தமிழுக்கு ஒரு மையப்புள்ளியாக, கரிசல் காட்டிலே முளைத்த சிவப்பு ரோஜாவாக, எட்டயபுரத்திலே தோன்றி இலக்கியவானில் எட்டாவது உயரத்திற்கு உயர்ந்தவராக கவிஞர் பாரதியார் நமக்கு கிடைத்தார். பாரதியுடைய கவிதைகளை தமிழ் இலக்கியத்திற்கு ஒரு திருப்புமையை அவர் உருவாக்கி காட்டினார். அந்த கவிஞருடைய பெருமை இன்னும் தமிழ் மக்களால் முழுமையாக உணரப்படவில்லை என்பது என்னுடைய கருத்து. ஏனென்றால் பாரதியார் மற்ற கவிஞர்களோடு கொஞ்சம் ஒப்பிட்டு பார்த்தால் தெரியும் அவர் எப்படிப்பட்ட அற்புதமான ஆற்றல் மிக்க கவிஞர் என்பது. அவர் வாழ்ந்த காலத்திலே வடபுறத்தில் வங்காளத்திலே தாகூர் இருந்தார். தாகூருக்கும் பாரதிக்கும் நான் மோத விடவில்லை, ஆனால் தாகூரையும் பாரதியையும் கொஞ்சம் ஒப்பிட்டு பார்ப்போம். தாகூர் பிறந்து 20 ஆண்டுகளுக்கு பின்னாலே பாரதி பிறந்தார். தாகூர் இறப்பதற்கு 20 ஆண்டுகளுக்கு முன்னாலே பாரதி மறைந்து விட்டார். 39 ஆண்டு காலம் தான் வாழ்ந்தார். வாழ்ந்த வாழ்க்கையும் வளமான வாழ்க்கையா, மகிழ்ச்சியான வாழ்க்கையா, நிறைவான வாழ்க்கையா, நிம்மதியான வாழ்க்கையா? வறுமை துன்பத்திற்கு இடையிலே வாழ்ந்தார். வன்கரத்தை கண்ணீரில் கழுவிக்கொண்டு தமிழ் வளர்த்த பாரதியார் ஒரு நாளேனும் பொன்னேரம் போட்டுக் கொண்டதில்லை, பொருள் சேர்க்கும் ஆசைவர்க்கு இருந்ததில்லை. தென்பொதிகை சந்தனத்தை பூசும் முன்பே செத்துவிட்ட பாரதியின் எழுத்தும் பாட்டும் இன்றைக்கோ நாளைக்கோ மட்டுமல்ல இன்றைக்கும் திருக்குறள் போல் நிலைத்திருக்கும் என்று ஒரு கவிஞர் பாடினார். அப்படி வறுமையிலே வாடினார், ஏழ்மையில் இருந்தார். அந்த வறுமையில் ஏழ்மையில் இவ்வளவும் இருந்து 39 ஆண்டுக்குள்ளாக அந்த கவிஞன் பாடியிருக்கிற கவிதைகள் வாழ்க்கை முழுவதற்கும் பயன்படக்கூடியவர்கள். சின்ன குழந்தைக்கு ஆற்றி சூடியம் எழுதி கொடுத்தான், விடுதலை போராட்டம் நடத்துகிறவர்களுக்கு தேசிய கீதம் இசைத்துக் கொடுத்தான், விடுதலை பெற்ற இந்தியா பொருளாதாரத்தை எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும் என்று வரைபடத்தை தயாரித்து தந்தான், தத்துவத்தையும் தந்தான், வேதாந்தத்தையும் தந்தான், வீர உணர்வுகளையும் தந்தான், விவேகத்தையும் தந்தான், தமிழ் வசனங்களிலே எப்படி இருக்க வேண்டும் என்று அதையும் சொன்னான், தமிழிலே கட்டுரைகளையும் ஆக்கி தந்தான். இப்படிப்பட்ட கவிஞனை நாம் இந்த 20ஆம் நூற்றாண்டின் தலைமகனான கவிஞனாக பெற்றிருக்கிறோம். நான் ஒப்பிட்டு பார்த்தேன், வேசூர் ஆங்கிலத்தில் இருக்கிற அற்புதமான கவிஞன், இயற்கையை அப்படியே தன்னுடைய எழுதுகோளால் பிறந்தெழுத்து காட்ட வைக்கக்கூடியவன், வேசூரத்தினுடைய எழுதுகோலை வாங்கி இயற்கை அவனுக்காக எழுதி கொடுத்து விடுகிறது என்று சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட கவிஞன், அந்த கவிஞனை பற்றி ஒரு செய்தி, அவன் வானம்பாடியை பற்றி கவிதை எழுத நினைக்கிறான். கவிதை எழுத நினைத்து கவிதை எழுதி கொண்டே வருகிறான். வருகிற போது வானம்பாடியுடைய குரலுக்கு ஒரு அடைமொழி போட வேண்டும். சரியான அடைமொழி அவனுக்கு கிடைக்கவில்லை. ஏதாவது ஒரு சொல்லை போட்டு கவிதையை நிரப்பிவிடலாம். அந்த கவிஞனுக்கு மனம் வரவில்லை, மனம் ஒப்பவில்லை, கவிதையை அப்படியே வைத்து விடுகிறான். 1802 வானம்பாடியை பற்றி கவிதை எழுத ஆரம்பித்து அதனுடைய குரலுக்கு அடைமொழி கிடைக்காமல் அப்படியே வைத்து விடுகிறான். இடையில எடுத்து எடுத்து பார்த்து ஏதாவது அடைமொழியை போட்டு கவிதையை சிறப்பு செய்யலாமா என்று பார்க்கிறான். சரியான அடைமொழி இல்லை. 1812 எடுக்கிறான், 13 எடுக்கிறான், பிறகு வைத்து விடுகிறான். ஒரு நாள் திடீரென்று அவனுடைய நினைவில் வானம்பாடியுடைய குரலை கேட்டவுடன் அவன் நினைவில் மின்னுகிறது, வாண்டரிங் வாய்ஸ் என்று. உடனே அந்த அடைமொழியை அப்படியே எடுத்து பயன்படுத்தி 1802 ஆரம்பித்த கவிதையை 1845 அந்த அடைமொழியை போட்டு வாண்டரிங் வாய்ஸ் என்று போட்டு நிறைவு செய்கிறான். இது வேட்ஸ்வர். பாரதி கவிதை எழுதுகிறான், குயில் பாட்டு என்று எழுதுகிறான். அந்த குயில் பாட்டை நாம் பாடி பார்த்தால், அந்த குயில் பாட்டை வாசித்தால், இதை ஒரு மனிதன் உட்கார்ந்து மூளையிலே சிந்தித்து எண்ணங்களை கொண்டு வந்து அகராதிகளை வந்து சொற்களை எல்லாம் தயாரித்து வைத்துக் கொண்டு எழுதும் மூலம் எப்படி வருகிறது என்று பார்த்து எழுதினானா என்றால் இல்லை. வார்த்தைகள் அப்படியே மடையிறந்த வெள்ளமாக வருகிறார். ஒரு நிகழ்ச்சியைத்தான் சித்தரிக்கிறான், ஆனால் மெய்மறந்து போய் ஒரு தத்துவ ஞானி போய், ஞானியை போல், யோகத்தில் இருப்பவரை போல் அந்த கவிதையை அப்படியே வரைகிறான். இத்தனைக்கும் அது முன்னுரைப்புகளைதான். கால இளம்பரில் வீசும் கதிர்களிலே நீல கடலோர் நெருப்பதிலே சேர்மணி போல் மோகனமான் சோதி பொருந்தி முறைதவரா வேக திரைகளினால் வேத பொருள் பாடி வந்து தழுவும் வளஞ்சார் கரையுடைய செந்தமிழ் தென்புதுவை இன்னும் திருநகரின் நேர்க்கே சிறு தொலைவில் மேவும் ஒரு மாஞ்சோலை நாற்கோணத்துள்ள பல நத்தத்து வேடர்களும் வந்து பறவை சுட வாய்ந்த பெருஞ்சோலை அந்த மாஞ்சோலை அகநிலூர் காலையிலே வேடர் வாராத விருந்து திருநாளில் வேடை குயில் வந்து பெற்றோர் வான்களையில் வீட்டிருந்து ஆண் குயில்கள் மேனி புலகமுற ஆற்றல் அழிவு பெற உள்ள தனல் வருக சோலை பறவையெல்லாம் சூழ்ந்து பரவசமாய் காலை கடலில் கருத்தின்றி கேட்டிருக்க இன்னமுதை காற்றினடை எங்கும் கலந்தது போல் மின்ன சுவைதான் மெலிதாய் மிக இனிதாய் வந்து பரவுதல் போல் வானத்து மோகினியால் இந்த ஊர் எய்தித்தன் ஏற்றம் விளங்குதல் போல் இன்னிசை தீம்பாடல் இசைத்திருக்கு விந்ததனை முன்னி கவிதை வரி மூன்றே நனவழிய பட்ட பகலில் பாவலருக்கு தோன்றுவதாம் நெட்டை கனவின் நிகழ்ச்சிகளை கண்டேன் யான் அன்று நான் கேட்டால் அமரல்தான் கேட்பாரோ குக்கு என்று குயில் பாடும் பாட்டிலே தொக்க பொருள் எல்லாம் தோன்றியதன் சிந்தைக்கே அந்த பொருளை அமரை குறைத்திடுவேன் விந்தை குரலுக்கு மேதிரியே என் செய்வேன் என்று அந்த கவிதை எழுதுகிற போது அந்த முன்னுரையை பார்க்கிற போதே எவ்வளவு அற்புதமாக வார்த்தைகள் வந்து விடுகின்றன, வார்த்தைகளை அவன் தேடவில்லை என்பதை பார்க்கிற போது எத்தகைய ஆற்றல் மிக்க கவிஞரை நாம் பெற்றிருந்தோம் என்பதை எண்ணி பார்க்கிறோம். அந்த பாரதி அவனோடு கவிதை தலைமுறையை முடித்து விடவில்லை. பாரதிக்கு பிறகு பாரதிதாசன் தோன்றினார், சீர்திருத்த கவிதைகளை தந்தார், சீர்திருத்த எண்ணங்களை தந்தார், அதன் மூலமாக மறுமலர்ச்சியை உருவாக்கி காட்டினார். இரண்டு கிளிகளை பற்றி ஒரு கவிதை பார்த்தால் ஏதோ ரெண்டு கிளிக்கு ஒரு கிளி கூண்டிலே அடைபட்டிருக்கிறது, அதற்கு மதுர பருப்புகளும் இனிமையான பதார்த்தங்களும் தரப்படுகின்றன. இன்னொரு கிளி விண்ணிலே சுற்றி கொண்டிருக்கிறது. இந்த இரண்டு கிளிகளை வைத்து கவிதை எழுதுகிறார் பாரதிதாசன். பித்திக்கும் பழம் தின்ன கொடுப்பார், மதுர பருப்பு வழங்குவார் உனக்கு, பொன்னே மணியே என்பனை புகழ்வார், ஆயினும் பச்சை கிளியே அதோ பார் என்று கூண்டிலே இருக்கிற கிளியை கூப்பிட்டு இன்னொரு கிளியை பார்க்க சொல்கிறார். உன்னோடு பிறந்த சின்ன அக்கா வான வீதியில் வந்து திரிந்து தென்னங்கீட்டு பொன்னூசல் ஆடி சோலை பயின்று சாலையில் மேய்ந்து வானும் மண்ணும் தன் வசத்தில் கொண்டாள், தச்சன் கூடுதான் உனக்கு சதமோ, அக்கா அக்கா என்று நீ அழைத்தாய், அக்கா வந்து கொடுக்க சுக்கா மிளகா சுதந்திரம் கிளியே என்ன அந்த கவிதையை நிறைவு செய்வார். இரண்டு கிளிகளை வைத்துக் கொண்டு கூந்தில் அடைபட்ட கிளிக்கு வானத்திலே வட்டமிட்டு பறந்து கொண்டிருக்கிற கிளியை காட்டி அந்த கிளியை நீ அக்கா அக்கா என்று அழைக்கிறாய், சுதந்திரம் அதன் மூலமாக கிடைக்காது, நீயேதான் தேடிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிற போது அவர் சுதந்திரத்திற்காக போராடி கொண்டிருக்கிறவர்களுக்கெல்லாம் சொல்லுகிற அறிவுரையாக அது தென்படுகிறது. எங்கே சுதந்திரத்திற்கு போராடினாலும் நீ இன்னொருவனை நம்பாதே, நம்பினால் அவனே உன்னை உள்ளே போட வேண்டிய அவசியம் வரும், ஆகவே நீயே பார்த்துக்கொள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு கருத்துக்களை கவிதைகளை அவர் அந்த இரண்டு கிளிகளை வைத்து அவர் உதாரணமாக சொல்லுகிற போது நாம் பிரமித்து போய்விடுகிறோம். அந்த ஆற்றல் பாரதிதாசனுக்கு உண்டு. கவிஞர்களுக்கு என்று சில உரிமைகள் உண்டு, பொயட்டிக் லைசன்ஸ் என்பார்கள். அவர்கள் சமுதாயத்தில் சில கருத்துக்களை கூசாமல் சொல்வதற்கு தகுதி பெற்றவர்கள். அது எல்லா மதத்தைச் சேர்ந்தவர்களுடைய மனதை கூட புண்படுத்தலாம், ஆனால் இலக்கியம் என்ற ஆயுதம் கையில் இருக்கிற காரணத்தால் கவிதையின் மூலமாக எதையும் சொல்லலாம், மக்கள் அதை ஏற்றுக்கொள்ளலாம், அதை ஒப்புக்கொள்வதோ தள்ளுவதோ அதற்கு பிறகு வேறு, ஆனால் அதை அவன் சொல்லுகிற போது இருக்கிற நயத்தின் காரணமாக நாம் அதை ஏற்றுக்கொள்கிறோம், அதை அப்படியே நாம் வாங்கிக் கொள்கிறோம். தந்தை பெரியார் அவர்கள் குறிப்பிடுவார்கள், நான் சீர்திருத்த கருத்துக்களை சொல்லுகிறேன், யாரும் கேட்பதில்லை, ஆனால் கலைஞர் NSK படத்திலே சொல்லுகிறார், சொல்லும் போது ரசிக்கவும் செய்கிறான், பாராட்டவும் செய்கிறான், கடைசியில் மாலை மரியாதையும் செய்கிறான், நான் சொன்னால் கல்லை எடுத்து அடிக்கிறான், அவர் சொன்னால் மாலை போடுகிறான், இது என்ன விசித்திரம் என்று சொல்லுவார். அப்படி சொல்லக்கூடிய கருத்துக்களை நயமாக வெள்ளத்திலே சேர்த்து வருகிற போதுதான் அது மக்களிடத்திலே சென்று சேர்கிறது. அதை போலத்தான் கவிஞன் கொண்டு வந்து சொல்லுகிறான். ஒரு சின்ன கருத்து பாரதிதாசன் சொல்லுகிறான். தேவாலயத்திற்கு ஞாயிற்றுக்கிழமையில் நம்முடைய கிறிஸ்தவ சகோதரர்கள் சகோதரிகள் போகிறார்கள், அதிகமான ஆடம்பரமான ஆடை அணிகளும் போகிறார்கள்,
கடவுளை வணங்குவதற்கு இவ்வளவு ஆடை அணிகலன்கள் தேவையா? ஏழ்மையாக போகக்கூடாதா என்று கவிஞர் நினைக்கிறார். நினைப்பது கவிஞனுடைய நினைப்பு தான். தயவு செய்து என்னை சம்பந்தப்படுத்திவிட வேண்டாம். அவர் அந்த ஏழ்மையை எளிமையை வற்புறுத்த நினைக்கிறார். அதற்காக ஒரு நிகழ்ச்சியை சித்தரிக்கிறார். இப்படியே ஆடம்பரமாக ஆடை அணிகலன்களை அணிந்து கொண்டு போகிறார்கள். கோவில் பாதிரியார் சொல்கிறார், இனிமேல் எளிமையாக ஆடை அணிகலன்களை நீங்கள் அணிந்து கொண்டுதான் வர வேண்டும், ஆடம்பரம் கூடாது என்று சொல்லுகிறார். அடுத்த வாரம் போனால் கோவிலுக்கு போவர்களுடைய எண்ணிக்கை குறைந்து விடுகிறார். பாதிரியார் பார்க்கிறார், இல்லை இல்லை, இனிமேல் நீங்கள் எவ்வளவு ஆடை அணிகலன்களை எல்லாம் பயன்படுத்த வேண்டும் பயன்படுத்திக் கொண்டு வாருங்கள் என்று சொல்லுகிறார். இதுதான் கவிதை. இதை அந்த கவிஞன் சொல்லும் போது எவ்வளவு நயம் இருக்கிறது என்பதை பார்க்க முடிகிறது. தலைகாது மூக்கு கழுத்து கைமார்பு விரல் தாள் என்ற எட்டு நுப்பும், தங்க நகை வெள்ளி நகை ரத்தின விளைத்த நகை தையலர்கள் அணியாமலும், விரை குறைவேயான ஆடைகள் அணிந்துமே கோயில் வர வேண்டும் என்று பாதிரி விடுத்த ஒரு செய்தியால் விடமன்று கோவிலை வெறுத்தார்கள் பெண்கள் புருடர். நிறைகண்ட பாதிரி, பின் எட்டுறுப்பே அன்றி நீள் இமைகள் உதடு நாக்கு நிறைய நகை போடலாம், கோவிலில் முகம் பார்க்க நிலைக்கண்ணாடியும் உண்டு என்று இலை போட்டு அழைத்ததும் நகை போட்ட பக்தர்கள் எல்லோரும் வந்து சேர்ந்தார். இயேசுநாதர் மட்டும் வரவில்லை, இனிய பாரத தேசமே என்று முடித்தார். இதுதான் அந்த கவிஞருக்கு இருக்கிற சிறப்பு. இப்படி சொல்லக்கூடிய கருத்தை கொஞ்சம் கூர்மையாக பதம் பார்க்கக்கூடிய கருத்தாக இருந்தாலும் இலக்கியத்தை வைத்து சொல்லுகிற போது அது நம்முடைய மனதில் நம்மை அறியாமலே சென்று தங்குகிறது. இன்னொரு கவிஞர், அவர் ஒரு வைதிக கருத்தை சாட நினைக்கிறார். நாம் அத்தனை பேரும் அந்த கருத்தை ஒத்துக்கொள்வோமா என்றால் இல்லை. அதற்கு நாம் வேறு விதமான விளக்கங்களை சொல்லுவோம், வேறு விதமான தத்துவங்களை சொல்லுவோம். நேரடியாக அதை நாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். தாமரை போயில இலக்கியம் நின்று கொண்டிருக்கிறார். படத்தை பார்க்கிறோம். அதற்கு நாம் என்ன சொல்லுவோம் என்றால் தாமரை இலக்கியவனுடைய வாசஸ்தலம் என்று சொல்லுகிறோம். ஆனால் அந்த கவிஞன் சொல்ல வருவது, இதை அறிவியல் கண்ணோட்டம் வேண்டாமா, தாமரை மலரின் மேல் ஒரு பெண் ஏறி நிற்க முடியுமா, நின்றால் தாமரை தாங்குமா, இதை அவன் அறிவியல் பூர்வமாக எடுத்துச் சொல்லுகின்ற வாதம். அந்த வாதத்தை நிலைநாட்ட நினைக்கிறான். அவன் என்ன சொல்கிறான் என்றால், ஆரம்பிக்கிறான், கண்ணகியின் விழி போல நிறம்படிந்த கருவண்டின் உடற்சுமையை தாமரை பூ திண்ணமதாய் தாங்கிவிடும். வண்டு தாமரை மலரிலே உட்கார்ந்தால் தாமரை நிச்சயமாக தாங்கும். கண்ணகியின் விழி போல நிறம்படிந்த கருவண்டின் உடற்சுமையை தாமரை பூ திண்ணமதாய் தாங்கிவிடும். வெள்ளு அன்னச்சேரல் தன்னை தாங்கிடவும் சக்தி உண்டு என்று சொல்லிவிட்டு நம்ம எல்லாம் சமாதானப்படுத்திவிட்டு அதற்கு சொல்லுகிறான். பிறகு ஆரம்பிக்கிறான், கண்ணகியின் விழி போல நிறம்படிந்த கருவண்டின் உடற்சுமையை தாமரை பூ திண்ணமதாய் தாங்கிவிடும். வெள்ளு அன்னச்சேவல் தன்னை தாங்கிடவும் சக்தி உண்டு. விண்மடந்த லட்சுமியாம் அந்த மாது வீட்டிருக்கும் ஆசனமாம் தாமரைப்பூ. வண்ணமகள் கனம் எங்கே, அவளை தாங்கும் மலர் எங்கே, நம்புவோருக்கு மூளை எங்கே என்று சொல்லி முடிக்கிறான். இது அவன் கூர்மையாக கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்து அந்த கருத்தை நம்மிடத்தில் சேர்ப்பதற்கு கையாளுகின்ற முறை. இது கவிஞர்கள் பின்பற்றக்கூடியது, இலக்கியம் ஒப்புக்கொள்ளக்கூடியது. இலக்கியம் அழகை காட்ட வேண்டும், இனிமையை காட்ட வேண்டும், நயத்தை காட்ட வேண்டும், கடைசியில் பயனுள்ள கருத்தையும் சொல்ல வேண்டும். அதுதான் இலக்கியத்தினுடைய தன்மை. இலக்கியம் பூங்காவில் இருக்கிற அழகை போல மனமுள்ளதாக இருந்து பயனில்லை, அது காய்கறி தோட்டத்தை போல பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள். அப்படித்தான் நம்முடைய கவிஞர்கள் பயனுள்ள பல கருத்துக்களை எடுத்து வழங்குகிறார்கள். இன்றைக்கு அன்னையார் சத்தியவர்கள் இங்கே பேசினார்கள் தான், வெறும் இலக்கியத்தை மட்டும் சொல்லவில்லை. அந்த இலக்கியத்தை பயன்படுத்தி இன்றைய வாழ்வியலுக்கு என்னென்ன தேவை, வாழ்வியலை செம்மைப்படுத்துவதற்கு இலக்கியத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று பேசினார்கள். இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த மாற்றத்தை நான் வரவேற்கிறேன். ஒரு காலத்தில் தமிழ் புலவர் பெருமக்கள் எல்லாம் இலக்கியத்தை அப்படியே தான் சொல்லுவார்கள், இலக்கிய கருத்துக்களை அப்படியே தான் சொல்லுவார்கள். பல உரையும் பொறிப்புரையும் விரிவுரையும் நயவுரையும் மட்டும்தான் கிடைக்கும். ஆனால் இன்றைக்கு இலக்கியம் வாழ்க்கையை வர்ணிப்பதை விட்டு வாழ்க்கையை விமர்சனம் செய்கிற கட்டத்திற்கு வந்திருக்கிறது. அது வாழ்த்துவதற்குரியது, அது பாராட்டுக்குரியது. பாரதியதை தொடங்கி வைத்தார், பாரதிதாசனை பின்பற்றினார். புறாக்களை வைத்துக் கொண்டு ஒரு கவிதையை சொல்லுகிறார். அந்த புறாக்களை வர்ணிப்பதோடு அந்த கவிஞனுடைய வேலை முடிந்துவிடவில்லை. அதை வைத்து ஒரு கருத்தை சமுதாய சிந்தனையை கொண்டு வர வேண்டும். அதற்காக அவர் ஆரம்பிக்கிறார், முதலிலே அந்த புறாக்களை பார்ப்பதற்கு ஆட்களை அழைக்க வேண்டும். அப்போதே கருத்தை சொல்லிவிட்டால் ஆள் வராது. அதனால் மெல்ல அழகை காட்சி அழைக்கிறார். புறாக்கள் வட்டமாக இருந்து இரையை சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்றன. அந்த காட்சியை வர்ணிக்கிறார். இட்டதோர் தாமரை பூ இதழ் விரித்திருத்தல் போலே வட்டமாய் புறாக்கள் கூடி இறை உண்ணும் அழகை பாரியர் என்று அழைக்கிறார். இட்டதோர் தாமரை பூ இதழ் விரித்தல் போலே வெள்ளை தாமரை பூ, அந்த தாமரை பூவினுடைய இதழ்களைப் போல புறாக்கள், நடுவில் இருக்கிற தாமரையுடைய மகரந்தத்தை போல போட்டு வைத்திருக்கிற தானியம் அதை கொத்தி சாப்பிடுகின்றன. இட்டதோர் தாமரை பூ இதழ் விரித்திருத்தல் போலே வட்டமாய் புறாக்கள் கூடி இறை உண்ணும் அழகை பாரியர் என்று அழைத்துவிட்டு அதற்கு பிறகு சொல்கிறார், கூட்டி வைத்துக் கொண்டு இட்டதோர் தாமரை பூ இதழ் விரித்திருத்தல் போலே வட்டமாய் புறாக்கள் கூடி இறை உண்ணும் அழகை பாரியே, அவற்றில் வெட்டில்லை குத்துவில்லை வேறு வேறு இருந்திருந்தும் கட்டில்லை கீழ் மேல் என்னும் கண்மூடி வளர்க்கவில்லை என்று முடிக்கிறார். ஆக அந்த புறாக்களுடைய அழகை காட்டுவதோடு வேலை இல்லை, ஒற்றுமை இருக்கிறது, உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி என்ற பேரவில்லை என்றெல்லாம் சொல்லுகிறார். சொல்லுகிற போது கவிஞனுக்கு ஒரு சங்கடம் வந்து விடுகிறார். ஒரு புறா இன்னொரு புறாவை கொத்தி விடுகிறார். வந்தவன் பிடித்துக் கொள்கிறான், அவற்றில் வெட்டில்லை குத்தும் இல்லை வேறு வேறு இருந்திருந்தும் கட்டில்லை கீழ் மேல் என்னும் கண்மூடி வளர்க்கவில்லை என்றெல்லாம் வளர்ந்தீர்களே, அதுவே ஒன்று ஒன்று கொத்திக் கொள்கிறே என்று கேட்கிறான். கேட்டவுடன் அதற்கும் கவிஞர் விளக்கம் சொல்கிறார், தவறு செய் குணத்தை அன்பு தவழ்கின்ற புறாக்கள் தம்மில் ஒரு சில தருதலைகள் கவலை சேர் மனிதரின்பால் கற்றுக் கொண்டிருத்தல் கூடும் என்கிறார். அதற்கு இயற்கையான தன்னை தவறு செய்யக்கூடாது. ஆனா நம்மோடு பழகி பழகி அதுவும் கெட்டு போய் தொலைத்திருக்கிறது. ஆக அந்தையும் கெடுக்கிற அளவுக்கு நாம் முன்னேறி இருக்கிறோம் என்று அந்த படியை நம்ம போடுகிறார். நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இப்படிப்பட்ட கருத்துக்களை பாரதேந்திர பாரதிதாசன் இடத்திலே காணுகிறோம். இன்றைக்கு கவிஞர்கள் புது கவிதை எழுதுகிறார்கள், இலக்கணத்தை மீறி எழுதுகிறோம் என்கிறார்கள். நான் குறிப்பிடுவது இலக்கியம் என்பதே இலக்கணத்தை சார்ந்திருக்க வேண்டும் என்பது அல்ல. ஒரு ஆறு ஓடுகிறது என்றால் கரையை முதலில் அமைத்துக் கொண்டு அதற்கு பிறகு ஆறு ஓடுவதில்லை. ஆறு ஓடுகிற போது கரை இயற்கையாக அமைகிறது. அதை போல இலக்கியம் என்பது அமைகிற போது இலக்கண கரைகள் தானாகவே அமைகின்றன. ஆகவே நாங்கள் இலக்கணத்தை வெறுக்கிறோம், விதிக்கிறோம், நாங்கள் இலக்கணத்தை மறுக்கிறோம் என்று சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இலக்கியத்தை நீ படைத்துத் தந்தாலே போதும், அதற்கு பிறகு இலக்கணம் எப்படி அமைய வேண்டுமோ அமையும். புதுக்கவிதை என்றவர்கள் எழுதுகிறார்கள், அதிலையும் சுருக்கமாக கருத்துக்களை சொல்ல வேண்டும் என்ற முறையில் எழுதுகிறார்கள். அதிலையும் சில அற்புதமான கவிதைகளை நான் படிக்கிறேன், நான் எண்ணி பார்க்கிறேன். ஏழ்மையை பற்றி ஒரு கவிஞன் வர்ணிக்கிறான், சுற்றி வளைத்து எங்கெங்கோ போகாமல் சுருக்கென்று தைக்கிறார் போல் கவிதை எழுதுகிறான். மாங்கல்ய மகிமையை மனைவி அறிவாள், கவிதையை ஆரம்பிக்கிறான். திருமாங்கல்யத்தினுடைய மகிமையை மனைவி அறிவாள். ஏனென்றால் முதலில் அந்த மகிமை அறிந்து கொள்ளக்கூடியது மனைவிதான். அதனால் மாங்கல்ய மகிமையை மனைவி அறிவாள், மணாளன் அறிவான் என்று சொல்லிவிட்டு கடைசியாக ஒரு வாக்கியம் போடுகிறான். மாங்கல்ய மகிமையை மனைவி அறிவாள், மணாளன் அறிவான், இவர்கள் இருவரை விட மார்காடியே அதிகமாய் அறிவான் என்று முடிக்கிறான். அது ஏழ்மை எந்த நிலைமைக்கு வந்து சேர்கிறது என்பதை சொல்வதற்காக அந்த கவிதையை அவ்வளவு அற்புதமாக அமைத்து காட்டுகிறான். இன்னொரு பாடம், ஒரு கவிஞன் குடிசையில் இருப்பவன், மேலே பார்த்தால் வானத்திலே மழை பெய்கிறது, வானத்திலே பெரிய இந்திரஜாலமே நடக்கிறது. அதை பார்த்து கவிஞன் என்ற முறையிலே ரசிக்கிறான். மேலே வானத்தை பார்த்து விட்டு கீழே பார்க்கும் போதுதான் அவனுக்கு நிலைமை புரிகிறார். அவன் மேலே பார்த்து விட்டு கவிதையை ஆரம்பிக்கிறான். இடியின் மேளம், மின்னலின் நடனம், மேக மண்டலம் ஒரு கவி அரங்கம் என்று கவிதையை ஆரம்பிக்கிறான். இடி மேளம் அடிக்கிறது, மின்னல் ஆடுகிறது, மேகமண்டலமே ஒரு கவியரங்கத்தை போல் இருக்கிறது என்று கவிதையை ஆரம்பிக்கிறான். இடியின் மேளம், மின்னலின் நடனம், மேக மண்டலம் ஒரு கவி அரங்கம் என்று சொல்லிவிட்டு குடிசையின் உள்ளே ஒற்றை பாத்திரத்தில் ஜலதரங்கம் என்று முடிக்கிறான். ஏனென்றால் மழை நீர் சுட்டி கொண்டிருக்கிறது, அந்த குடிசையை மூடுவதற்கு வேறு வழி இல்லை, மழை நீரை பாத்திரத்தில் எடுத்து வைக்க வேண்டும். ஆகவே குடிசையின் உள்ளே ஒற்றை பாத்திரத்தின் ஜலதரங்கம் என்று கவிதையை முடித்து வைக்க வேண்டிய நிலைமை வருகிறது. இப்படி நாம் தொல்காப்பிய காலத்தில் இருந்து இலக்கியத்தை பரிசீலனை செய்து பார்க்கிறோம். இலக்கியத்தில் வளர்ந்து வரக்கூடிய கருத்துக்களை பார்க்கிறோம். மொழிக்கு மொழி தித்தைக்கு மூவர் சொல்லும் தமிழ் என்ற தேவார பாத்திரங்களையும் பார்க்கிறோம். அதில் இருக்கிற வாழ்வியல் கருத்துக்களை நாம் காணுகிறோம். இருட்டுக்கோர் ஒளிவிளக்காக, இதயங்களுக்கு எழுகின்ற பசிபோக்கும் அறிவு சோறாக, குருட்டுகளை திறக்கிற மருந்தாக, நல்ல கும்புத்தியனாக கிடைத்திருக்கிற திருக்குறளையும் காணுகிறோம். இப்படி திருக்குறளை போல, தொல்காப்பியத்தை போல நம்முடைய வாழ்வுக்கு வழிகாட்டுவதற்கு ஒளிகூட்டுவதற்கு பல நூல்களை நாம் பெற்றிருக்கிறோம். நூல்களை பெற்றிருக்கிறோமே தவிர அந்த நூல்களை செயல் வடிவத்தில் கொண்டு வருவதற்கு, அந்த நூல்களுக்கு நம்முடைய ஆற்றலால், செயலால், திண்மையால், திறத்தால் உரை எழுதுவதற்கு நாம் முற்பட்டோமா என்றால் இல்லை. குன்றக்குடியடிகளால் அடிக்கடி குறிப்பிடுவதுண்டு. கார்ல் மார்க்ஸுக்கு லெனின் கிடைத்தான். ஏனென்றால் மார்க்ஸ் ஒரு பொருளாதார சித்தாந்தத்தை தந்தார், அதை நடைமுறைப்படுத்தி காட்ட முடியும், ஒரு அரசாங்கத்தினுடைய தத்துவமாக ஆக்க முடியும் என்று நிலைநாட்டி காட்டினார் லெனின். ஆக கார்ல் மார்க்ஸுக்கு லெனின் கிடைத்தார், ஆனால் திருவள்ளுவருக்கு யார் கிடைத்தார்? பதினேழர் தான் கிடைத்தார் என்று அவர் சொன்னார். இப்படி அதற்கு உரை எழுதுகிறோம், ஒளிப்புரை கூறுகிறோம், பல உரை கூறுகிறோம், நய உரை கூறுகிறோம், அதிலேயே புலவர்களுக்குள்ளே கருத்து மாறுபாடு வருகிறது. ஆனால் திருக்குறள் இங்கே நடைமுறைக்கு வருகிறது, திருக்குறளை நடைமுறைக்கு கொண்டு வருவது யார்? இதற்கு இன்னும் பதில் வரவில்லை. இந்த கேள்விக்கு நாம் விடைகால துடிக்கவில்லை. நாம் இனிமேல் எழுதக்கூடிய உரை நாம் நம்முடைய தமிழ் இலக்கியங்களுக்கு, தமிழ் நூல்களுக்கு பழங்கால தமிழகம் எப்படி இருந்தது என்று புலவன் காட்டுகிறானே, அந்த நூலுக்கு இனிமேல் பல உரை எழுதி பயனில்லை, பொறுப்புரை எழுதி பயனில்லை, ஏராளமாக இருக்கிறது. தேவைப்பட்டால் நம்முடைய அன்னையார் சக்தி பெருமாளை போன்றவர்கள், தொல்விலங்கு பெருமாளை போன்றவர்கள் எழுதி காட்டுவார்கள், நம்முடைய ஜெகநாதனை போன்றவர்கள் புதிய தமிழிலே எழுதி காட்டுவார்கள். ஆனால் இனிமேல் நாம் மேற்கொள்ள வேண்டியது பழம் தமிழகம் இப்படி இருக்கிறது என்று மட்டும் நீ காட்டு. அந்த பழம் தமிழகத்தை இன்றைய நாட்டிலே உருவாக்கி காட்ட வேண்டிய கடமையை நாங்கள் எடுத்துக் கொள்கிறோம். அதற்கு கண்ணீர் விட வேண்டுமோ கண்ணீர் விடுகிறோம், ரத்தம் சிந்த வேண்டுமோ ரத்தம் சிந்துகிறோம், வியர்வை சிந்த வேண்டுமோ வியர்வை சிந்துகிறோம் என்கிற உறுதியைத்தான் இன்றைய இளம் தலைமுறை மேற்கொண்டாக வேண்டும். இல்லாவிட்டால் இலக்கியத்தை படித்து பயனில்லை, இலக்கிய சாரலிலே நனைந்து பயனில்லை, இலக்கிய சாரலுக்கு சென்று பயனில்லை. இலக்கியத்துடைய பயன் அந்த இலக்கியத்தை வைத்துக் கொண்டு அதை வாழ்வியலுக்கு எப்படி கொண்டு வருவது, அதுதான் முக்கியம். ஒருவர் எழுதுகிற கருத்தால் ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். கார்ல் மார்க்ஸாலே ஒரு ஆக்கம் ஏற்பட்டது, ஏழைகளுக்கு தோல் கிடைத்தது, இல்லாதவனுக்கு வேலை கிடைத்தது, வறுமை என்று அகன்றது. அதே நிலையில் ஹிட்லர் எழுதினால் மெயின் கேம்பை, அதனுடைய விளைவு என்ன, அந்த மெயின் கேம்ப் என்ன செய்திருக்கிறது என்பதற்கு வரலாற்றாசிரியர்கள் சொல்கிறார்கள். அதனாலே யூதர்களுக்கு ஏற்பட்ட அழிவு எவ்வளவு என்று பார்த்தால்
அந்த மெயின் கேம்பினுடைய ஒரு வார்த்தைக்கு 120 யூதர்கள் பலியாகி இருக்கிறார்கள் என்று எழுதுகிறார்கள். ஆகவே நாம் ஆக்கப்பூர்வமான இலக்கியங்களை பெற்றிருக்கிறோம், சான்றாண்மையை தரக்கூடிய இலக்கியங்களை பெற்றிருக்கிறோம், மனிதர் கூட்டையோடு வாழ்வதற்கான இலக்கியங்களை பெற்றிருக்கிறோம். அந்த இலக்கியங்களை நயத்தை எறிவதோடு நாம் நின்று விடாமல் அவர்கள் நாட்டுக்கு நயத்தக்க நாகரிகத்தை காட்டுவதற்கு பயன்படக்கூடியவை, அதற்கான ஒளிவிளக்குகள் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும்.